எல்லாரும் எடுத்துக்கொள்ளும்.
மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 5வது அதிகாரம் முதலாவது வசனத்தில் இருந்து 13வது வசனம் வரை நான் வாசிப்பேன். எடுத்துக்கொள்ளுங்க, மார்க்கு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 1-13 வரை. எல்லாரும் தயவு செய்து ஓப்பனிய பைபிள், திறந்த இருதயத்தோடும் திறந்த வேதத்தோடும் இருக்கும். ஆவியானவர் நிச்சயமாக இந்த நாளிலே நம்மோடு பேசுவார், நமக்கு உணர்த்துவார், நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுங்கள், மார்க்கு 5வது அதிகாரம் 1-13 வரை நான் வாசிக்க கேட்கும்.
பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதலையருடைய நாட்டில் வந்தார்கள். அவர் படகிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரதே கல்லறையில் இருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலியினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாது இருந்தது. அவன் அநேகந்தரம் விலங்குகளினாலும் சங்கிலியினாலும் கட்டப்பட்டு இருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது இருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளில் உள்ள கல்லறைகளிலும் இருந்து கூக்கலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்திக் கொண்டிருந்தான். அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாத படிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்த ஆவியே இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போய் என்று சொல்லியிருந்தார். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன், நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியால் என் பேர் லேகியோன் என்று சொல்லி தங்களை அந்த திசையிலிருந்து துரத்தி விடாத படிக்கு அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அப்பொழுது அவ்விடத்தில் மலைகளிலே அநேகம் பன்றி கூட்டமாக மீந்து கொண்டிருந்தது. அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி, பன்றிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று அவரை வேண்டிக் கொண்டனர். இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்த உடனே அசுத்த ஆவிகள் புறப்பட்டு பன்றிகளுக்குள்ளே போயின. உடனே ஏறக்குறைய 2000 பன்றிகள் உள்ள அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடலிலே பாய்ந்து கடலில் அமர்ந்து மாண்டது.
தாம் வேதத்த வாசித்த வேத பகுதியிலே முக்கியமான ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். அதுக்கு முன்பாக ஒரு சில அறிவித்தைகள். நம்முடைய புது வருஷ ஆராதனை 10 மணிக்கு ஆரம்பமாக நாம் இப்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தைக்குள்ளே நாம் கடந்து செல்வோம். நாம் வாசித்த வேத பகுதியிலே ஒரு கொடிய மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 6000 சொல்லாத ஆவிகள் ஒரு மனிதனுக்குள்ளே குடியிருந்திருக்கிறது என்பதை நான் நினைக்கும் போது என்னால் கற்பனை பண்ணி பார்க்கவே முடியவில்லை. லேகியோன் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 6000 என்று அர்த்தம். கிட்டத்தட்ட 6000 சொல்லாத ஆவிகள் ஒரு மனிதனுக்குள்ளே இருந்தால் அவன் எப்படி இருப்பான் என்பதை நாம் கற்பனை பண்ணி பார்க்கவே முடியவில்லை. ஒரு கொடிய மனிதனாக, ஒரு பொல்லாத மனிதனாக சமூகத்தை விட்டு சமுதாயத்தை விட்டு பிரிந்து கல்லறையிலே வாழ்ந்து கொண்டிருந்திருக்கான். நம்ம நாட்டில் சவக்கார என்பார். பொதுவாக அந்த இடத்துக்கு நான் போக மாட்டேன். இரவுல சில நேரத்தில் அந்த பக்கம் போகவே மாட்டேன். நான் பெரும்பாலும் விரும்பாத இடம் அல்லது விருந்தினர்களை எல்லாம் கூட்டிக்கு போக மாட்டேன். ஆனால் இங்கே குறிப்பிட்ட இந்த மனிதனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே, மறித்து அடைக்கப்பட்ட கல்லறையிலே இவருடைய வாழ்க்கை இருந்திருக்கிறது. இவனுக்கு ஒரு வீடு இருக்கவில்லை. இவனுடைய குடும்பத்தை குறித்து எந்த விதமான விவரமும் இவருடைய பின்னணி குறித்து அதிகம் ஒன்றும் சொல்லப்படவில்லை. ஆனால் இவருடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது என்று சொல்லப்படுது. ஏனென்றால் கிட்டத்தட்ட 6000 பொல்லாத ஆவிகள், பொல்லாத பிசாசுகள் அவனுக்குள்ளே குடியிருந்தபடியால், அவன் இந்த ஆவிகளை டொமினேட் பண்ணபடியால் அவன் வீட்டிலே அவன் குடியிருக்க முடியவில்லை. நம்மை போல அவன் ஒரு வாழ்க்கை, ஒரு சரியான ஒரு நிதானமான வாழ்க்கை அவன் வாழ முடியவில்லை. ஆகவே அவன் கல்லறைகளிலே இரவும் பகலும் குடியிருந்தான்னு சொல்லப்படுறது. மட்டுமல்ல, அவன் அந்த கல்லறையிலே குடியிருந்து இரவும் பகலும் கூக்குரலிட்டுக் கொண்டிருந்தான். இரவும் பகலும் கூக்குரலிட்டுக் கொண்டிருந்தான். அது மட்டுமல்ல, அந்த வழியால ஒருவரும் போகக்கூடாது இருந்தது. எல்லாரையும் பயன்படுத்துகிற ஒரு மனிதனாக இருந்திருக்கான். அந்த வழியால ஒருவரும் போக முடியாது இருந்தது. மட்டுமல்ல, அவன் அஸ்திரம் இல்லாத இருந்திருக்கிறான். மட்டுமல்ல, அநேகம் தடவைகள் அவனை சங்கிலிகளினாலும் விலங்குகளினாலும் கட்டினாலும் அவனை அடக்க ஒருவராலும் கூடாது இருந்தது என்று வேதம் சொல்றது. I was surprised. சங்கிலிகளினாலும் விலங்குகளினாலும் பல தடவைகள் அவனை கட்டி அடக்கிறதுக்கு பல தடவைகள் பலர் முயற்சி செய்திருக்க, ஆனாலும் முடியாமல் போயிருக்கிறது. ஏனென்றால் அவனுக்குள்ளே இருக்கிற அத்தனை பிசாசுகள் அவ்வளவு வல்லமையாக இருந்திருக்கு. Nobody can control them. Evil spirit, evil power. So, என்னுடைய விசுவாசத்தின்படி ஒரு நாள் இயேசு கிறிஸ்து இந்த மனிதனை விடுதலையாக்குவதற்காகவே, இந்த மனிதனுக்கு வாழ்வு கொடுப்பதற்காகவே, இந்த மனிதனையும் வாழ வைப்பதற்காகவே, இந்த மனிதனுக்கும் விடுதலை கொடுப்பதற்காகவே, இவனுக்காகவே இயேசு கிறிஸ்து அந்த நகரத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார். ஏனென்றால் ஒவ்வொரு தனிப்பட்ட நபரையும் இயேசு கிறிஸ்து நேசிக்கிறார். பாருங்க, ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்காகவும் இயேசு சிலுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். பாருங்க, ஒவ்வொரு தனிப்பட்ட நபர் மேலும் ஆண்டவர் கவனமாக அக்கறையாக இருக்கிறார் என்பதை நாம் மறக்க கூடாது, மறுக்கவும் கூடாது. இந்த ஒரு நபர், இந்த ஒரு மனிதனை சந்திப்பதற்காக, இந்த ஒரு மனிதனுக்கு விடுதலை கொடுப்பதற்காக, இந்த ஒரு மனிதனை வாழ வைப்பதற்காக, இவனுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த ஒரு மனிதனுக்காக அந்த நகரத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார். அந்த நகரத்துக்குள்ளே அவர் பிரவேசித்த உடனே இவன் எழுந்து நேராக அவரை தேடி ஓடி வருகிறார். ஓடி வந்து கீழே விழுந்து அவர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, உமக்கும் எனக்கும் என்ன காலம்? என்னுடைய காலம் நிறைவேறதுக்கு முதல் என்னை ஒன்றும் செஞ்சு விடாதீங்க. அப்படி நீ ஏதாவது செய்ய வேணுமா இருந்தால் அதோ அந்த வீட்டிலே இருக்கிற பண்டிகளுக்குள் எங்களை அனுப்பிவிடுங்க, எங்களை ஒன்றும் செஞ்சிடாதே. பிசாஸ் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக மண்டியிட்டு அவரிடத்தில் மன்றாடி கேட்கிறது, எங்களை ஒன்றும் செஞ்சிடாதே. மட்டுமல்ல, கூட இனம் கண்டுகொள்ள முடியவில்லை இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் சொல். ஆனால் 6000 பிசாசுகள் அடங்கின அந்த மனிதன் தேவகுமாரன் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக வந்து தாழ விழுந்து, இயேசுவே தேவனுடைய குமாரனே, கீழே விழுந்த, நீ சர்வ வல்லவர், என்னை ஒன்றும் செஞ்சிடாதே. அப்படி என்ன ஏதாவது செய்யணுமா இருந்தால் அட்லீஸ்ட் அந்த பண்டிகளுக்கு என்னை போக கட்டளிடு, என்னை ஒன்றும் செஞ்சிடாது. இந்த இடத்துல இருந்து இந்த மனிதனுக்குள்ளே நாங்கள் இருந்து பலருக்கு தொல்லை கொடுத்திருக்கிறது உண்மைதான். இந்த மனிதனை நாங்கள் கெடுத்துக் கொண்டிருக்கிறது உண்மைதான். இந்த மனிதனுடைய வாழ்க்கையை நாங்கள் கெடுத்தது உண்மைதான். ஆனாலும் எங்களை ஒன்றும் செஞ்சிடாதீங்க. அதோ அந்த பண்டிகளுக்குள்ளே நாங்கள் போக கட்டளிடு. அப்பொழுது இயேசு அவனுக்கு கட்டளை கொடுத்தார். உடனே அந்த 6000 பொல்லாத ஆவிகளும் பிசாசுகளும் மேட்டிலே மீந்து கொண்ட கிட்டத்தட்ட 2000 பண்டிகளுக்குள்ளே புகுந்து, அந்த 2000 பண்டிகளுக்குள்ளே இந்த பொல்லாத 6000 ஆவிகளும் புகுந்த போது மேட்டிலே இருந்த பண்டிகள் சீக்கிரமாக ஓடி வந்து கடலிலே குதித்து அத்தனை பண்டிகளும் எல்லாம் மாண்டதன் சொல்லினான். மறித்து போய் சிந்திக்கு பாரு, கிட்டத்தட்ட 2000 பண்டிகளுக்குள்ளே 6000 பொல்லாத ஆவிகள் நுழைந்து அவைகள் கடலிலே அழிந்து மாண்டன சொல்லி நான் பார்க்கிறேன். என்ன கருமானவர்களே, யோவான் 10:10 இயேசு கிறிஸ்து ஒரு மறக்க முடியாத வார்த்தை சொன்னார். என்ன தெரியுமா? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான், அன்றி வேறொன்றுக்கும் வரான். பிசாசு திருடன் என்று இயேசு நமக்கு இனம் காட்டி தருகிறார். அவன் நம்முடைய வாழ்க்கையை சூறையாடுகிறான். பிசாசு நம்முடைய வாழ்க்கையை கெடுக்கிறவன். பிசாசு நம்முடைய குடும்பங்களை குலைக்கிறவர், பிசாசு நம்முடைய வாலிப பிள்ளைகளை அழிக்கிறவர், பிசாசு சமூகங்களை கெடுக்கிறவர், பிசாசு சபைகளுக்கு எதிராக கிரிய செய்கிறவர், பிசாசு தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக போராடுகிறவர். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அல்லாமல் வேறொன்றுக்கும் வரான். நம்முடைய சமாதானத்தை திருடுகிறான், நம்முடைய சுகத்தை திருடுகிறான், நம்முடைய சந்தோஷ வாழ்க்கையை திருடுகிறான், நம்முடைய நல்ல ஐக்கியங்களை திருடுகிறான், நல்ல சமூகங்களை கெடுக்கிறான். பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் அல்லாமல் வேற ஒன்றுக்கும் வரான் என்று இயேசு கிறிஸ்து நமக்கு பிசாசுக்கு பிசாசை இனம் காட்டி கொடுக்கிறார் பாருங்க. ஆனா நானோ ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று இயேசு அந்த வார்த்தை சொல்ற. பிசாசு வந்ததுக்கு நோக்கம், பிசாசுடைய நோக்கம் என்ன? மனிதரை கெடுக்கிறது, தேவனை விட்டு பிரிக்கிறான், பின்மார்க்கத்தை தேவ ஜனங்களுக்குள்ளே அனுப்புகிறான். எதற்காக? நம்மை கெடுப்பதற்காக, நித்திய அக்னிக்கிலே கொண்டு போய் தள்ளுவதற்கா? தேவன் நம்மை பரலோகத்துக்கு நேராக நடத்துகிறார், ஆனா பிசாசோ பாதாளத்துக்கு நேராக நம்ம நடத்துகிறார். நீ யாரை சேவிக்க போற? எந்த வழியில நடக்க போற? இதனாலே நான் உங்கள்கிட்ட கூட டிவைன் டெலிவரன்ஸ், தெய்வீக விடுதலை என்கின்ற தலைப்பிலே சில காரியங்களை உங்களோடு பேச நான் வாங்கிக்கிறேன். சமூகத்தில் இருந்து ஆண்டவர் நோக்கி பார்த்தபோது ஆண்டவர் எனக்குள்ள தந்த உணர்வுகள், எண்ணங்கள், சம்பவங்கள், வார்த்தைகளை இந்த வருஷத்தின் கடைசி ஆராதனையிலே எங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள கர்த்தர்களை வாங்கிக்கிறேன். தெய்வீக விடுதலை அல்லது ஃப்ரீடம், இன்றைக்கு உலகம் முழுவதும் சொல்லப்படுற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஃப்ரீடம், சுதந்திரம். We need freedom. There are so many freedom fighters. பல விதங்களிலே இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுது. ஃப்ரீடம், விடுதலை என்கிற வார்த்தை இன்றைக்கு உலகம் முழுவதும் தொனித்துக் கொண்டுதான் இருக்கு. நம்ம நாட்டிலே கேட்கிறது இந்த குரல், விடுதலை, விடுதலைக்காக போராடுகிறார். சமூகங்களுக்கு இடையிலே ஒன்றை ஒன்று போராடுகிறது, விடுதலை என்று முழங்குகிறது. அரசியல் விடுதலை என்று முழங்குகிறார். அது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த தேசத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகளை கேட்டு பாருங்கள், அவங்களுடைய வாயில் அடிக்கடி வருகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஃப்ரீடம், வி நீட் ஃப்ரீடம் என்று கொடியெடுக்கிறார். எங்களை ஒருவரும் கட்டுப்படுத்த கூடாது. Nobody can control us. This is our life. This is our time. We have to enjoy our life. This is the time to enjoy our life. Nobody can control us. ஒருவரும் எங்களை கட்டுப்படுத்த கூடாது. ஒருவரும் எங்களுக்கு வரம்புகளை வைக்க கூடாது. நாங்கள் விரும்புகிறபடி வாழ வேண்டும் என்று இன்றைக்கு இந்த தேசத்திலே வாலிப சமுதாயம் சுதந்திரம் என்கின்ற வார்த்தையிலே அல்லது விடுதலை என்கின்ற வார்த்தையிலே பல பல கோணங்களிலே பற்பல விதங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நம் கண்கள் பார்க்கிறது இல்லையா? தம்பி இப்படி செய்யாத என்று சொன்னால் நோ, எனக்கு ஃப்ரீடம் வேணும் என்பார். தங்கச்சி இப்படி இந்த இடத்துக்கு போகாத, நோ, டோன்ட் கண்ட்ரோல் மீ, எனக்கு ஃப்ரீடம் வேணும் என்பார். இந்த காட்சியை பார்க்காத, இந்த சம்பவத்தை பார்க்காத, நோ, என்னை கண்ட்ரோல் பண்ணாதே, எனக்கு ஃப்ரீடம் வேணும் என்கிறார். எனக்கு அறிமானங்களே, உலகெங்கும் இந்த வார்த்தை நாம் கேட்கக்கூடிய அறிவு. ஆனால் நமக்கு தேவை, தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு தேவை தெய்வீக விடுதலை. பாருங்க காலம், we need a divine deliverance, freedom. அந்த நாளில் உங்களோட கூட கிட்டத்தட்ட எட்டு விதமான விடுதலை குறித்து நான் உங்களோட பேசுவேன். ஏழு அல்லது நேரம் இருக்கும் வரதால் எட்டு விதமான விடுதலை குறித்து நான் உங்களோட பேச விரும்புகிறேன். ஏன் தெரியுமா? இந்த டாபிக்கை குறித்து நான் யோசித்த போது எனக்குள்ள ஒரு காரியத்தை நான் நினைத்துக் கொண்டேன். தயவு செய்து என்ன கவனிங்க, பிளீஸ் பே யுவர் அட்டென்ஷன் டு தி வேர்ட் ஆஃப் காட். வரப்போகிற புதிய வருஷத்துக்குள்ளே நாம் கட்டுகளோடு பிரவேசிக்க கூடாது. உனக்கு அடுத்த வருஷம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமா இருந்தால் தேவ சமூகத்திலிருந்து தேவட ஊழியக்காரனாக நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு முக்கியமான வார்த்தை, நீங்கள் ஒவ்வொருவரும் விடுதலை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நீ விடுதலை அற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருப்பாயா இருந்தால் அடுத்த வருஷம் உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி நீ என்ன, நீயும் நானும் கிறிஸ்து இயேசு நமக்கு தந்த விடுதலைகளை பெற்று அனுபவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசு மூலமாக கிறிஸ்து இயேசுக்குள்ளே நமக்கு இருக்கிற விடுதலைகளை நாம் பெற்று அனுபவிக்க வேண்டும் என்று ஆண்டவரே விரும்புகிறார். ஆனால் அந்த விடுதலைகளை நாம் பூரணமாக அனுபவிக்காதபடி பற்பல விதங்களிலே பலவித கோணங்களிலே பிசாசு நம்முடைய வாழ்க்கையை ஏதோ ஒரு விதத்தில் கட்டணத்துக்கு கை கொண்டாக நான் சொல்றதை கேளுங்க. எங்கே விடுதலை உண்டோ அங்கே நம்பிக்கை இருக்கும். எங்கே விடுதலை உண்டோ அங்கே சமாதானம் இருக்கும். எங்கு விடுதலை உண்டோ அங்கே பலம் இருக்கும். எங்கு விடுதலை உண்டோ அங்கு வாழ்வு இருக்கும். பாருங்க, நான் இதோ வசனிப்புக்காக சொல்லவில்லை, நான் சொல்றது தயவுசெய்து சிந்தி. எங்கு விடுதலை இல்லையோ அங்கு மெய்யான சந்தோஷம் இருக்க, எங்கு விடுதலை இருக்கு இல்லையோ அங்கு பலம் இருக்க, எங்கு விடுதலை இல்லையோ அங்கு எதிர்கால நம்பிக்கை இருக்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் எல்லா விதத்திலும் விடுதலை உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்றே பிதாவாகிய தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. பிலவேட், ஒன்று நம்மை கட்டுவதற்கு இடம் கொடுக்கூடாது. ஹல்லேலூயா. ஒன்று நம்மை கட்டுவதற்கு இடங்களை பராக்கிரம சாதி சிம்சோன், he was a mighty man in the old testament, but he was a pity. அவன் ஒரு கட்டம் வந்தபோது சில காரியங்களால் கட்டப்படுவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்து தேவ வல்லமையை இழந்து கண்கள் குருடாக்கப்பட்டு எதிரிகள் மத்தியிலே மாவரைத்துக் கொண்டு, ஐயோ சிம்சோனே, நீ இருக்க வேண்டிய இடம் எங்கே, இன்னைக்கு நீ எங்கே இருக்கிறாய் சிந்தோ, நீ செய்ய வேண்டிய வேலை என்ன, நீ செய்ய வேண்டிய ஊழியம் என்ன, இன்றைக்கு நீ என்ன செய்து கொண்டிருக்காய், மாவரைத்துக் கொண்டிருக்கிறாய், ஏன் இந்த நிலைமை உனக்கு, ஏன் இந்த நிலைமை உனக்கு, ஆண்டவர் இதற்காகவா உன்னை அழைத்தார், இதற்காகவா உன்னை அபிஷேகித்தார், இதற்காகவா உன்னை பராக்கிரமசாலியாக மாற்றினார். ஆனால் சிம்சோன் சில காரியங்களால் தன்னை கட்டப்படுவதற்கு இடம் கொடுத்து தேவ வல்லமையை தேவ மகிமையை இழந்து கண்களின் பார்வையை இழந்து எதிரிகள் பரிகாசம் பண்ற அளவுக்கு போய்விட்டது. எங்கு நம்பிக்கை இருக்கிறதோ அங்கே பலம் இருக்கும், எங்க நம்பிக்கை இருக்கிறதோ அங்கே சமாதானம் இருக்கும், எங்கு நம்பிக்கை இருக்கிறதோ அங்கே அங்கே திவ்ய பலம் இருக்கும். பாருங்க, சந்தோஷம் இருக்கும், நம்பிக்கை இருக்கும், வாழ்வு இருக்கும். பாருங்க, என்ன கவனிங்க, எனக்குள்ள விடுதலை இல்லாவிட்டால் நான் விடுதலையோடு ஆண்டவரை ஆராதிக்க முடியாது. எனக்குள்ள ஒரு விடுதலை இல்லாவிட்டால் நான் விடுதலையோடு ஆண்டவரை ஊழியத்தை செய்ய முடியாது. எனக்குள்ள ஒரு விடுதலை இல்லாவிட்டால் நான் முழங்கால் போட்டு என் தேவனை நோக்கி நான் செபிக்க முடியாது. முடியாது. நமக்கு விடுதலை தேவை, தேவ ஜனமே நமக்கு விடுதலை தேவை. என கவனி, 430 ஆண்டுகள் எகிப்தில அடிமைத்தனத்திலே கிடந்தது இஸ்ரவேல் ஜனம். ஆண்டவர் மோசேயை கொண்டு கிட்டத்தட்ட 10 அற்புதங்களை செய்து, ஒரு நாளைக்கு இதை குறித்து நாம் பேசுவோம், ஆண்டவர் சித்தமான 10 அற்புதங்களை எகிப்திலே செய்து பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் தன் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்தார். நான் அதை கற்பனை வழி பார்த்தேன், என் மனக்கண்களுக்கு முன்பாக அந்த காட்சியை கொண்டு வந்து பார்த்தேன். இத்தனை ஆண்டுகள் தலைமுறை தலைமுறையாக அந்த தேசத்திலே அந்நிய தேசத்திலே அடிமைப்பட்டு கிடந்து அவர்களுக்கு வேலை செய்து 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 சலித்து போய்விட்ட மக்கள் சுதந்திர காற்றை சுவாசிக்க முடியாமல் அந்நியர்களுக்கு 430 ஆண்டுகள் அடிமைப்பட்டு கிடந்த அந்த ஜனத்தை தேவாதி தேவன் இறங்கி வந்து மோசே என்கின்ற ஒரு மனிதனை அழைத்து அனுப்பி அற்புதங்களை செய்து அந்த ஜனங்களை விடுதலை செய்தார். உங்களுக்கு தெரியுமா, 430 ஆண்டுகள் முடிந்த அன்றைக்கு அவளுக்கு விடுதலை. ஒரு நாள் கூட தப்ப இல்லை, அதை பார்த்து ஆச்சரியப்படு, ஒரு நாள் கூட மிஸ் ஆகிற தேவனுடைய கரிகாரம் அவ்வளவு ஷார்ப்பா இருக்குது. பாருங்க, அந்தவர் சிங்காசனத்தில் இன்றைக்கும் ஜாக்கிரதையோடு தான் இருக்கிறப்பா.
430 ஆண்டுகள் கடந்த அன்றைக்கு தேவன் தன் ஜனத்தை விடுதலையாக்கினார். தீர்க்க தரிசனம் நிறைவேற தேவன் அப்படி செய்தார். போகட்டும், கடிமானவர்களே, 430 ஆண்டுகள் அடிமத்தனத்தில் இருந்து அவர் வெளியிலே வரும்போது ஆண்டவர் சொன்னார், அவனவன் தனக்கு பக்கத்தில் இருக்கிற ஈத்திரத்திலே வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் கேட்டு பெற்றுக் கொள்ளட்டும். நான் உங்களை சும்மா அனுப்ப மாட்டேன். நீங்கள் இந்த ஜனத்துக்கு வேலை செய்திருக்கிறீர்கள், உங்களை அவர்கள் அநியாயமாக வேலை வாங்கியிருக்கார்கள். நான் அதை கண்டிருக்கிறேன், நான் அதை பார்த்திருக்கிறேன். நான் நீதி உள்ள தேவன், நீங்கள் செய்த வேலைக்கு தக்கதாய் நீங்கள் எப்தியரை கொள்ளையிட வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். அப்படியே அவர்கள் அந்த இரவோடு இரவாக ஒழிச்சிட்ட போது எப்தியரை கண்களை தேவன் தயவை கொடுத்தார். அவங்க எல்லாரும் வெள்ளி உடைமைகளோடும் பொன் உடைமைகளோடும் என்ன கவனிங்க, அந்த காட்சியை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. விடுதலை என்ன சந்தோஷம், ஆர்ப்பாட்டங்கள், பாடல்கள், ஆர்ப்பரிப்புகள், கொண்டாட்டங்கள், சிரிப்புகள், சந்தோஷங்கள், மகிழ்ச்சி, சந்தோஷம். விடுதலை, விடுதலை, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை, சந்தோஷம், மகிழ்ச்சி, நம்பிக்கை, ஆர்ப்பரிப்பு, ஆர்ப்பாட்டம், கொண்டாட்டம். ஆனால் என்ன கவனிங்க, ஆனால் ஆண்டவராலே விடுதலை பெற்ற அதே ஜனம் வனாந்தரத்தில் அந்த விடுதலையை இழந்து தேவனை மறந்து ஆண்டவர் வாக்குப்படின கானனுக்குள்ளே போக முடியாமல் அந்த வனாந்தரத்திலே மறித்து போய்விட்டதே நமக்கு திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டது.
விடுதலை பெற்றார்கள், தேவனால் நடத்தப்பட்டார்கள், அற்புதங்களை அனுபவித்தார்கள். இரவனும் பகலிலும் தேவனோட கூட இருந்து அற்புதமாக நடத்தினார். வானத்தில் இருந்து அப்பம், வேலை செய்து பிழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் கால்கள் வீங்கவில்லை, அவருடைய பாதரத்தைகள் தேய்ந்து போகவில்லை, அவருடைய வஸ்திரங்கள் பழமையாகவில்லை. அவர்களுக்கு ஒரு ஆஸ்பத்திரி இருக்கும், 40 ஆண்டுகள் வனாந்திரத்தில் அவர்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கவில்லை, அது ஒரு யூனிவர்சிட்டி இருக்கவில்லை, ஒரு ஸ்கூல் இருக்கவில்லை, ஒரு பேக்கரி, ஒரு ஷாப் இருக்கவில்லை. தேவன் 40 வருடங்கள் லட்சக்கணக்கான அந்த மக்களை வனாந்திரத்திலே நடத்தி இருக்கிறார். பாருங்கள், அந்த தேவன் இன்றைக்கும் இருக்கிறார். ஹல்லேலூயா! இந்த ஆண்டு முழுவதும் நம்மை நடத்தி இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என்ன கரிமானவர்களே, என்ன கவனிங்க, விடுதலையோடு வழிக்கிட்ட அந்த ஜனம் வனாந்திரத்திலே தேவன் கொடுத்த விடுதலையை இழந்தார், தேவனை மறந்தார். முடிவு அவருடைய பிணங்கள் வனாந்திரத்திலே விழுந்தது. வாக்குத்தத்தத்தை பெற்றும் தேவோட அற்புதங்களை கண்டும் ஆண்டவுடைய வருடத்திலே இரவும் பகலும் கண்ணார கண்டும் நீயும் நானும் ஒன்றுக்கும் அடிமைப்படக்கூடாது. ஹலோ, நீயும் நானும் எழுத்தில் இருந்து வெளியேறிவிட்டோம். கர்த்தர் நம்மை ரட்சித்துக் கொண்டு வெளியே வந்திருக்கிறார். இப்பொழுது நாம் கானானை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். இரவிலே பகலிலே ஜாக்கிரதை, உன் நடக்கைகளிலே கவனமாயிரு, உன் வாழ்க்கையை குறித்து எச்சரிக்கையாயிரு. உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் யாரை விழுங்கலாம் என்று சுத்தி திரிவான். யாரை எந்த விசுவாசியை விழுங்கலாம், யாரை பின்மார்க்கமாக தள்ளலாம், யாரை பாவத்திலே தள்ளலாம், யாரை தேவனை விட்டு பிரிக்கலாம், யாருடைய ஊழியங்களை உடைக்கலாம், யாருக்குள்ளே இருக்கிற அந்த அனலை கெடுக்கலாம், யாருடைய ஜெப ஜீவியத்தை கெடுக்கலாம் என்றெல்லாம் அவர் சுத்தி சொல்கிறார். ஆகவே வழியிலே உன்னை குறித்து ஜாக்கிரதையா இருக்கு, நீ போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர வேண்டும், மறந்துடாதே. ஹல்லேலூயா! விடுதலையோடு வெளியில வந்தார்கள், ஆனால் பரிதாபம், இடையிலே விடுதலை இழந்து அவர்களுடைய பிணங்கள் வனாந்திரத்தில் இழந்து விழுந்தது நமக்கு எச்சரிக்கையாக இருக்கு. எனக்கு அறிமானவர்களே, ஒன்றும் உன்னை கட்டுறதுக்கு இடம் கொடுக்க. ஹலோ, என்ன கவனி, இந்த உலகத்துல எந்த ஒரு காரியமும் உன்னை கற்றுக்கு இடம் கொடுத்தார். உன் பலத்தை இழந்துறார், உன் பரிசுத்த வாழ்க்கையை இழந்துறார், உன் அனலை இழந்துறாத, உனக்குள்ள இருக்கிற அக்கினி குறைந்து போக இடம் கொடுக்காத. ஒன்று உன்னை கட்டுவதற்கு இடம் கொடுக்கார், ஒன்று உன்னை மேற்கொள்வதற்கு இடம் கொடுக்கார், ஒன்றும் உன்னை ஜெயிக்கிறதுக்கு இடம் கொடுக்கார், ஒன்று உன்னை ஓவக்கம் பண்றதுக்கு இடம் கொடுக்கார். வாசிப்போ ஒரு வசனம், 2 பேதுரு, 2 பேதுரு 2 அதிகாரம் 19 முக்கியமான
எனக்கு தெரியும் தேவன் உங்களுக்கு கண்டு ஒரு காரியத்தை வைத்திருக்கான். இதை குறித்து நீங்க ஜாக்கிரதா இருந்தீங்கன்னு சொன்னார், அது உங்களுக்கு நல்லது. எல்லாத்துக்கும் ரெண்டு பேதரு இரண்டாம் அதிகாரம் 19-21 வரை வாசி.
தாங்களே கேட்டுக்கு அடிமைகளா இருந்தும் அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்கு தத்தம் பண்ணுகிறார்கள். இதனால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமையா
இருக்கிறான். ஒருவன் எதினால் ஜெயிக்கப்பட்டிருக்கானோ அவன் அதற்கு என்னவா இருக்கானா, அடிமையா இருக்கும். இதுக்காக நான் சொன்னேன், இவ்வளவு நேரமும் ஒன்றும் உங்களை ஜெயிக்கிறதுக்கு இடம் கொடுக்காது. நாம் ஜெயம் கொள்ளுறவனாக இருக்க வேண்டும் என்று வேதத்தில் ஆண்டவன் நமக்கு சொல்லி இருக்கிறான். நாம் வெளிப்பட்ட விசேஷத்தில் நாம் பார்க்கிறோம் இல்லையா, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுறவன் எவனோ. நாம் ஜெயம் கொள்ளுவர்களாக இருக்க வேண்டுமே ஒழிய ஒன்றும் நம்மை ஜெயம் கொள்வதற்கு இடம் கொடுக்கூடாது. ஒன்றும் நம்மை ஓபக்கம் பண்றதுக்கு நாம் இடம், ஒன்றுக்கும் நம்மை தாரை வார்க்க கூடாது. பாருங்க, ஒன்றுக்கும் நாம் பலியாக, இந்த உலகம் தருகிற காரியங்கள், இந்த உலகம் தருகிற அசுத்தமான காரியங்கள், இந்த உலகம் தருகிற பொல்லாத காரியங்கள் உன்னை கட்டுறதுக்கு இடம் கொடுக்காது. ஷுட் பி கேர்ஃபுல். ஒருவன் எதனால் ஜெயிக்கப்பட்டிருக்கானோ அவன் அதற்கு அடிமையா இருக்கிறான். நான் உங்களுக்கு சொல்றேன், நமக்கு தேவை விடுதலை. ஒருவேளை இன்றைக்கு இந்த தேவனுடைய வார்த்தையை நீ கேட்டுக் கொண்டிருக்கும் போது நீ ஏதாவது ஒன்று நாள் கட்டப்பட்டிருக்கா என்பதை உணர்வா இருந்தால் உன்னை நான் அன்பாக கேட்கிறேன், இன்றைக்கு இந்த ஆரம்ப முடிவில் வந்து நீ ஜெபம் பண்ணு, ஆண்டவர் நிச்சயமாக உனக்கு விடுதலை தருவார். ஏன் தெரியுமா, நீ ஜெயங்குள்ள பிறந்திருக்க, நீ ஜெயங்குள்ள ஆண்டவரால் அழைக்கப்பட்டிருக்க, நீ ஜெயங்குள்ள ஆண்டவன் அழைத்திருக்க. ஒன்று உன்னை ஜெயங்குள்ளதுக்கு இடம் கொடுக்காது, ஒன்றும் உன்னை மேற்கொண்டதுக்கு இடம் கொடுக்காது, ஒன்றும் உன்னை வெற்றி கொள்றதுக்கு இடம் கொடுக்காது. நீ ஒரு ஓவக்கம்மதாக இருக்கப்படும், நீ ஜெயங்குள்ளவனாக இருக்கும், நீ வெற்றி பெறுகிறவனாக இருக்கணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஜெயங்குள்ள எவனோ அது நாம் எதனால் ஜெயிக்கப்பட்டிருக்கோமோ அதற்கு நாம் என்னவா இருக்கும், அடிமையா இருக்கும். ஏங்க, நம்முடைய கடந்த கால வாழ்க்கையில் நாம் வெற்றிக்கப்படுறதுக்கு முன்பு பல காரியங்களுக்கு அடிமையா இருந்தோம் இல்லையா. நான் சொல்லவே தேவை, உங்களுக்கு தெரியும் உங்களுடைய வாழ்க்கை எப்படி வாழ்ந்தி, நான் எப்படி வாழ்ந்தேன். வெற்றிக்கப்படுறதுக்கு முதல், கிறிஸ்துவுக்குள்ள நாம் வர்றதுக்கு முதல் எத்தனையோ காரியங்களுக்கு நாம் அடிமையாக இருந்தோம். அது இல்லாவிட்டால் வாழ முடியாது என்கின்ற கூட இருந்திருக்கிறோம். செல்வாக்கு சிற்றின் பங்க இவைகள் உன்னை மேற்கொள்றதுக்கு இடம் கொடுக்க, இடம் கொடுக்க. Because you are a child of God. நீ அவைகளை ஜெயிக்கிறவனாக, ஒன்றும் உன்னை கட்டுவதற்கு இடம் கொடுக்க. நாம் விடுதலை ஆவதற்கு மூன்று காரியங்களை ஆண்டவர் வேதத்தில் நமக்கு சொல்லியிருக்கிறார். என்ன கவனிங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க என்ன உண்டு சொல்லுங்க, என்ன உண்டு கொஞ்சம் விடுதலா சொல்லுங்க, என்ன உண்டு. சில பேருக்கு பாடுறதுக்கு முடியல, உயர்த்தி மனம் திறந்து பாட சோதரிக்க முடியல. நான் சொல்றேன், எங்கேயோ கட்டப்பட்ட நீ முழங்கால் போட்டு சரியாக உங்களால் ஜபிக்க முடியல. நான் சொல்ற உங்களுக்கு தேவைப்படுதல், நீ வேதத்தை எடுத்து மனம் திறந்து படித்து அதை உட்கொள்ள முடியல. சிந்தனைகள் கழிகிறது, வேற எங்கேயோ பறக்கிறது, அவசரப்பட்டு இருந்து வாசிக்கிறார். நீ வாசித்தால் உள்ளும் உள்ளே ஒன்று வார்த்தை போகவில்லை. நாங்கள் சொல்றது விடுதலை தேவை. கர்த்தரே ஆவி எங்கேயோ கர்த்தரே ஆவியானவர் படிக்கிறது,
கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும்.
எல்லாரும் சேர்ந்து படிப்போம், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, படிங்க. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க என்ன உண்டு சொல்லுங்க, என்ன உண்டு, என்ன உண்டு. கர்த்தரே ஆவியானவர், தேவ ஆவியானவர் நம்பத்தில் இருக்கிறார். பட் உனக்குள்ள அந்த விடுதலை இல்லை. ஏன் தெரியுமா, உன்னை ஏதோ ஒன்று கட்டி வச்சிருக்கு, உன்னை ஏதோ ஒன்று கட்டி வைத்திருக்கிறது. ஆகவே தேவ ஆவியோட விடுதலை பிரசன்னத்தை உன்னால் அனுபவிக்க முடியலையே. But you are sticking, but you are standing.
You are saying something, but you could not understand that. You cannot feel the presence of God. You cannot fill with the Holy Spirit, the power of the Holy Spirit. Because ஏதோ ஒன்று உன்னை கட்டுகிறது. அநேகம் விலங்குகளினாலும் சங்கிரிகளினாலும் அவனை கட்டின போது ஒருவராலும் அவனை அடக்கக்கூடிய முடியல. கருமானவர்களே, கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். அது மட்டுமில்ல, என்னோட வசனம் படியுங்க, யோவான் 8 சீக்கிரமா, யோவான் 8:32 படிங்க, எல்லாரும் படிங்க. யோவான் 8:32 மனதில் வச்சிருக்கு, ஸ்தோத்திரம். யோவான் 8:32 படி. மூன்று காரியங்கள் நம்மை விடுதலையாக்குறதுக்கு ஆண்டு தந்திருக்கிறார்.
சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்.
சத்தியத்தை என்ன செய்வீர்கள்? அறியும் போது. ஹலோ, எனக்கு அதுக்காக நான் சொல்றது, இருந்து கேளு, உன்னை செவியை சாய்த்து கேளு. உன்னை உன்னை பிசாத அலக்கடிக்கிறது இடம் கொடுக்கா. Pay attention to the word of God. சத்தியத்தை என்ன செய்வீர்கள்? அறிவீர்கள், சத்தியம் என்ன செய்யும்? உங்களை விடுதலையாக்கும். என்ன கேளுங்க, பரிசுத்த ஆவியானவர் நம்மை விடுதலையாக்குறவர். மட்டுமல்ல, தேவனுடைய வார்த்தை சத்தியம் நம்மை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறது. நான் உங்களை சொல்றது கேளுங்க, நான் பேசிக் கொண்டிருக்கும் போதே, நீங்க இந்த வார்த்தையை சரியான சரியாக நிதானித்துக் கொண்டிருக்கும் போதே, தேவனுடைய வார்த்தை உங்களை சிற்ற இடங்களிலே சிக்கிறக்கும் பாருங்க. சில சில காரியங்களில் உங்களுக்குள்ளே ஒரு விடுதலை உண்டாக்கும். அதுக்காக நான் ஆண்டவரிடம் மன்றாடிட்டு ஜெபிச்சிருக்கேன். ஸ்தோத்திர ஆண்டவர், ஹல்லேலூயா. கொண்டு தேவ ஆவியானவர் நமக்கு விடுதலை தருகிறாரு. மற்ற சத்தியம் நம்மை விடுதலாக்குறது. இன்னொரு காரியம், 8:36 படிங்க, 8:36.
ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள்.
மெய்யாகவே குமாரன் விடுதலையாக்க நீங்கள் விடுதலை ஆவீர்கள். சோ யார் சொல்லும் இந்த வார்த்தை? இயேசு. ஹலோ, இயேசு சொல்லியிருக்கார். அப்ப நம்ம விடுதலையாக்குறவர் யாரு? இயேசு கிறிஸ்து. நம்ம விடுதலையாக்குறவர் யாரு? கர்த்தருடைய ஆவியானவர். நம்ம விடுதலாக்குறது சத்தியம். மூன்றும் நமக்குள்ள ஒரு விடுதலை கொண்டு வரும். ஆனால் நமக்குள்ளே விடுதலை ஏற்பட அந்த வழிகளை நாம் ஏற்படுத்தி கொடுக்கணும். ஹலோ, என்ன கவனிங்க, நான் சும்மா இருந்து கொண்டு ஆண்டவர் என்னை விடுதலை கொண்டு கொண்டு நான் காலாட்டிட்டு இருக்க முடியாது. சோ சோ நான் எங்கே கட்டப்பட்டிருக்கிறேன், எதனால கட்டப்பட்டிருக்கிறேன், எங்கே எனக்கு விடுதலை இல்லை என்பதை நான் கண்டுபிடிக்கணும். அதை கொஞ்சம் அதை கொண்டு கொஞ்சம் யோசிக்கணும். எங்கே நான் கட்டப்பட்டிருக்கேன், எங்கே எனக்கு விடுதலை இல்லை என்பதை நாம் அறிந்து அதற்காக ஆண்டவரே இந்த இடத்துல எனக்கு ஒரு விடுதலை தாருங்கப்பா, இந்த விடுதலை இதுல இருந்து, இந்த காரியத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தான், இந்த பொல்லாத காரியத்தில் இருந்து, இந்த பொல்லாத பழக்க வழக்கத்தில் இருந்து எனக்கு ஒரு விடுதலை தாரும் ஆண்டவரே, எனக்கு ஒரு விடுதலை தாரும் என்று உண்மையான உள்ளத்தோடு ஆவியோடு நாம் ஆண்டவர் நோக்கி கேட்கும் போது தேவன் அந்த விடுதலை நமக்கு தருவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். விசுவாச ஆமே சொல்ற காலில், அருமையான தேவ ஜனமே, நீ ஏன் கட்டுகளோட இருக்க? யார் சொன்னது நீ இப்படி கட்டப்பட்ட நிலைமை இருக்கணும்? ஒரு தேவன் விரும்பவே இல்லை. நீ ஏன் இருக்கவன்? எவ்வளவு காலத்துக்கு இப்படியான கட்டுகளுக்குள்ளே சிக்கி கிடக்கி உன் வாழ்க்கையை சீரழிக்கணும்? 2007 முடிகிறது. 2008 ஒரு புதிய வருஷம் ஆண்டவர் நமக்கு கிருபையாக முன்னே கொண்டு வருகிறார். இந்த புது வருஷத்துக்குள்ளே ஆவது நான் ஒரு விடுதலையோடு ஆண்டவருக்குள்ளே ஏன் வாழக்கூடாது? ஹல்லேலூயா. நீ ஏன் கட்டப்பட்டிருக்கணும்? நீங்களை விடுதலையாக்க ஆண்டவர் விரும்புகிறார். ரைட், என்ன கவனிங்க, இப்ப நான் சீக்கிரமா போறேன். முதலாவது விடுதலை பிசாசின் பிடியில் இருந்து நமக்கு விடுதலை. இதைத்தான் நாம் அப்பொழுது நாம் வாசிக்கிட்டோம் மார்க்கு 5 அநேக விலங்குகளினாலும் சங்கடிக்கினாலும் அவனை கட்டி வைத்தார்கள். ஆனா முடியல, விலங்குகளை அறுத்தறுத்து போடுகிறான். அத்திரம் இல்லாதவனாக குக்குறான். இரவும் பகலும் கல்லறைகளில் இருந்து சத்தமிட்டுக் கொண்டே இருக்கிறான். ஐயோட வாழ்க்கை பரிதாபம். இவனை காப்பாற்றுவது யார்? அந்த சமூகம், அவர்கள் அவன் வாழ்ந்த சமூகம் அவனை காப்பாற்ற முடியவில்லை. ஒருவேளை அவனை பெற்ற தாய் தகப்பன் அவனுக்கு உதவி செய்ய முடியவில்லை. ஒருவேளை அவனுக்கு சகோதர சகோதரி இருந்தால் அவனுக்கு உதவி செய்ய முடியவில்லை. ஒருவராலும் அவனை வாழ வைக்க முடியவில்லை. ஒருவராலும் அவன் இருந்த சூழ்நிலைக்கு உதவி செய்ய முடியவில்லை. ஒருவராவது அவனுக்கு நன்மை செய்ய முடியவில்லை. இந்த நிலைமையிலேதான் ஒருவர் அந்த இடத்துக்கு நடந்து வருகிறார். அதுதான் நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. சரியான ராமே சொல்லுங்க, மெய்யாகவே குமாரன் விடுதலையாக்கினார், நீங்கள் விடுதலையாக. இயேசு அந்த மனிதனுக்காக மனமிறங்கி உன்னை நான் வாழ வைக்க போறேன்ப்பா, உனக்கு நான் மறுவாழ்வு தரப்போறேன். இரவும் பகலும் இந்த கல்லறைக்குள்ளே கிடந்து நீ கூக்கிடுகிறாய் அல்லவா, வஸ்திரம் இல்லாமல் நீ கிடக்கிறாய் அல்லவா. நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உனக்கு மறுவாழ்வு தரப்போறேன், நான் உன்னை விடுதலையாக்க போகிறேன். அதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். உன்னை விடுதலாக்க என்னால முடியும். இதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். உனக்குள்ளே இருக்கிற பிசாசுகளை அதட்டி அப்புறப்படுத்தி உன்னை விடுதலையாக்கி உனக்கு மறுவாழ்வு தந்து உன்னை வாழ வைப்பதற்காகவே நான் வந்திருக்கிறேன்.
ஹல்லேலூயா. பிசாசின் பிடியில் இருந்து விடுதலை. என்னுடைய வாழ்க்கையில நான் பல பிசாசு பிடித்தவர்களை பார்த்திருக்கேன். அவளுக்காக ஜெபித்திருக்க இயேசு அவர்களை விடுதலாக்கியிருக்கார். இன்றைக்கும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.
ஆண்டவருடைய நாமத்திலே பிசாசுகள் நடுநடுங்கிறதை என் கண்களால நான் பார்த்திருக்கேன்.
ஆண்டவருடைய நாமத்தை, இயேசு கிறிஸ்து நாமத்தை உச்சரிக்கும் போது பிசாசுகள் அசுத்த ஆவிகள் அலறுகிறதையும் ஓடுகிறதையும் பயப்படுகிறதையும் நடுங்கிறதையும் என் கண்களால நான் பார்த்திருக்கிறேன். ஏனென்றால் பிசாசுகள் மேலே என்ன கவனிங்க, பிசாசுகளின் மேலே வல்லமுள்ள ஒரே ஒருவர் அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான். உங்களுக்கு தெரியுமா, பிசாசின் கிரியைகளை அழிக்குவதற்காகவே மனுஷகுமாரன் இயேசு கிறிஸ்து வழிபட்டார். உனக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இருந்த பிசாசின் கிரியைகளை அழித்து நம்மை விடுதலாக்கி தெய்வீக சாயலுக்கு திவ்ய சுபாவத்துக்கு பங்காளிகளாக மாற்றுவதற்காக இயேசு இந்த உலகத்துக்கு இறங்கி வந்தார். பாருங்க, எனக்கு அறிவர்களே, எல்லா பிசாசுகளையும் அடக்க வல்ல ஒருவர், எல்லா பொல்லாத ஆவிகளையும் அடக்க வல்ல ஒரே ஒருவர் இந்த வானத்திலும் பூமியிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் உண்டு. ஹல்லேலூயா. எல்லா பிசாசுகளும் அவருக்கு அடங்குகிறது, எல்லா பொல்லாத ஆவிகளும் அவர் நாமத்தில் நடுங்குகிறது, பாதாளம் நடுங்குகிறது, பிசாசுகள் ஓடுகிறது. இயேசு கிறிஸ்துடைய நாமம் அவ்வளவு வல்லமுள்ளதா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனக்கு அறிமானவர்களே, எந்த ஒரு வைத்தியராலும் பிசாசின் பிடியிலிருந்து நமக்கு விடுதலை தர முடியாது. இந்த உலகத்தில் இருக்க எந்த சைக்கோலஜி மனோதத்துவ நிபுணர்களாலும் நமக்கு பிசாசின் பிடியிலிருந்து நமக்கு விடுதலை தர முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான் பிசாசின் பிடியிலிருந்து நமக்கு விடுதலை தர வல்லவரா இருக்கா. ஏன் தெரியுமா, பிசாசின் தலையை நசுக்கினவர், பிசாசை மேற்கொண்ட ஒரே ஒருவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். இந்த இயேசு கிறிஸ்து உனக்குள்ளே இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. எதற்கு தெரியுமா, நாம் ஜெயங்கொள்ளுறவளாய் வாழ்வதற்கு. பிசாசின் மேல நமக்கு வெற்றி உண்டு, சத்துருவ மேல உனக்கு வெற்றி உண்டு, பிசாசின் கிரியைகள் மேல உனக்கு வெற்றி உண்டு. ஆகவே எந்த ஒன்று உன்னை கட்டுவதற்கு இடம் கொடுக்காது. ஹல்லேலூயா. பிசாசு ஜெயித்தவர், உலகத்தை ஜெயித்தவர், பாவத்தை வென்றவர், மரணத்தை வென்றவர், சாவை வென்றவர் இயேசு கிறிஸ்து உனக்குள்ளே எனக்குள்ளே ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை. ஹல்லேலூயா. இரண்டாவது, நான் சீக்கிரம் போறேன். இரண்டாவது நமக்கு விடுதலை, பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. இதை நாம் ரோமர் ஆறாம் அதிகாரம், இது ஆறாம் அதிகாரத்தில் பல இடங்களில் நான் பார்க்க முடியும். நான் ஒவ்வொன்றாக எடுத்துக்கொண்டு நேரம் போவேன். கவனிங்க, பாவ அடிமைத்தன இருந்து நமக்கு விடுதலை. என்ன கவனிங்க, இதை செய்யக்கூடிய ஒரே ஒருவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான். வேற எந்த ஒரு நபராலும் இது முடியாது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கிற பாவ அடிமைத்தன விலங்கை ஒடித்து விடுதலை தரக்கூடிய ஒரே ஒருவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். ஏன் தெரியுமா, He paid the price on the cross already. நம்மை பாவத்திலிருந்து மீட்டு ரட்சிக்கிறதுக்குரிய கிரயத்தை ஏற்கனவே இயேசு சிலுவையில் செலுத்தி விட்டார். பாவம் செய்யாத அவர் நமக்காக பாவமானார். நீயும் நானும் சிலுவையில் அறையப்பட வேண்டிய இடத்திலே நமக்கு பதிலாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட தன்னைத்தானே ஒப்புக் கொடுத்தார். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயில் வஞ்சனை இருந்ததுமில்லை. பாவம் இல்லாமல் பிறந்தவர், 33 ஆண்டுகள் இந்த பூமியில பாவம் இல்லாமல் வாழ்ந்தவர், கிட்டத்தட்ட 15 மில்லியன் நிமிடங்கள், நிமிடத்துக்கு நிமிடம் பாவம் இல்லாமல் இந்த பூமியில ஜீவித்த தேவகுமாரன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உனக்காகவும் எனக்காகவும் பாவமானார், உனக்காகவும் எனக்காகவும் சிலுவையில பலியானார். ஆகவே நீயும் நானும் செய்த பாவத்துக்குரிய தண்டனையை சிலுவையில இயேசு கிறிஸ்து செலுத்தி இருக்கிறார். பாவம் செய்தது நீயும் நான், ஆனா தண்டனை அனுபவித்தது இயேசு கிறிஸ்து.
ஹல்லேலூயா சொல்லுங்க.
என்ன கருமானவர்களே, இயேசு இந்த உலகத்துக்கு வந்ததின் பிரதான நோக்கம் என்ன தெரியுமா? நம்மை பாவ அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை செய்வதற்காக. அம்மா அப்பா, என் அம்மா அப்பா என் வாழ்க்கையில் இந்த பாவ அடிமைத்தனத்தை உடைக்க முடியவில்லை, நண்பர்களால் முடியவில்லை, உற்றார் உறவினரால் முடியவில்லை. ஏன் நேரம் போவான்? இந்த உலகத்தில் இருக்கிற ஒருவராலும் என் வாழ்க்கையிலே உன்னுடைய வாழ்க்கையில் இருந்த பாவ அடிமைத்தன விலங்கை உடைக்க முடியவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்ட போதோ, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாம் விசுவாசித்து நம்முடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொண்ட போதோ, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் இருந்த பாவ அடிமைத்தன விலங்கை என்ன செய்தார்? ஓடித்து போட்டார். ஹாலேலூயா. விசுவாசி ஆமென் சொல்லுங்க. ஆவேதான் என்ன சொல்றது? இனி நான் பாவத்துக்கென்று உழைக்காம நீதிக்கென்று உழைத்து அவரோடு நான் வாழ. நீங்க இந்த ஆறாம் அதிகாரத்தில் வாசி பார்த்தீங்கன்னா, ரோமர் ஆறாம் அதிகாரத்திலே பாவத்துக்கு மரித்த நான் இனிமேல் அதுல வாழ்றது. ஞானஸ்தானம் எடுத்த ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு உழைத்திருக்கிறார். அவை திரும்பவும் அந்த பாவ வாழ்க்கைக்குள்ளே ஒருவரும் போகக்கூடாது. அவைக்கு நம்மை பலட்சியமாக்கும், அவைகள் நம்மை பலவீனப்படுத்தும், அவைகள் நம்மை தேவனை விட்டு பிரிக்கும். என்ன கரிமானவர்களே, பாவ அடிமைத்தன விலங்கை உடைக்க வல்ல ஒரே ஒருவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். முன்பு பாவத்துக்கு பயன்படுத்த நம்முடைய அவயவங்களை இனிமே நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக் கொடுங்கள் என்று வேதம் நமக்கு சொல்றோம். ஒரு காலத்திலே பாவம் செய்தோம், சந்தோஷமாக பாவம் செய்தோம், விருப்பம் போல பாவம் செய்தோம், மனதும் மாமிசம் விரும்பினதுக்கெல்லாம் போனோம், செய்தோம், பார்த்தோம், கேட்டோம், நடந்தோம், சோ அண்ட் சோ. ஆனால் இன்றைக்கோ நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், மறுபடி பிறந்திருக்கிறோம், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாகின. பழமை பழைய காரியங்கள், பழைய பாவங்கள் என்னை கட்டுவதற்கு நான் இடம் எடுக்க கூடாது, பழைய வாழ்க்கைக்கு நான் தலை சாய்க்க கூடாது. நான் புது புறப்படைந்திருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள்ளே வாழுகிறேன், பாவத்துக்கு ஞானஸ்தானத்துக்கு இயேசுவோடு கூட மரித்திருக்கிறேன், இப்பொழுது நான் உயிர்த்தெழுந்திருக்கிறேன். இயேசுவோடு வாழ்வதற்காய், நீதி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காய், பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக, இயேசுவோடு வாழ்வதற்காக நான் இப்பொழுது எழுந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டேன். அப்போஸ்தலன் நான் பவுல் சொல்றார், இனி அவரே எல்லாம். உன் கைகள் சிலுவில் அறையப்படுறதுக்கு ஒப்புக்கொடு. ஏன் நீ தொடர்ந்து பாவம் செய்ய? உன் கால்கள் சிலுவில் அறையப்படுறதுக்கு ஒப்புக்கொடு. பாவத்துக்கு நான் மறுக்கணும், அப்படித்தான் நாம் நீதி உள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். பாவம் செய்கிறவர்களும் பாவத்திலே வாழ்கிறவர்கள் விடுதலையற்றவர்கள் என்று உண்மையாகவே நான் உங்களுக்கு சொல்லுறேன். எந்த பாவமும் நம்மை ஆளாதிருப்பதாக. நாம் நீதியின் பிள்ளைகளாக இருக்கிறோம், நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம், நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், நாம் உயிர்த்தெழுந்த பிள்ளைகளாக இருக்கிறோம், நாம் பரலோக ராஜ்யத்துக்கு பங்காளிகளாக இருக்கிறோம், நம்முடைய பேர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஜீவ புத்திரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பாவ அடிமைத்தனத்திலிருந்து நமக்கு விடுதலை. போகட்டும், மூன்றாவது, நான் சீக்கிரமாக போறேன். மூன்றாவது விடுதலை, பயம். இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற அநேக ஜனங்களுக்குள்ளே காணப்படும் ஒரு காரியம் தெரியுமா? பயம். ஏதோ ஒரு பயம். இன்னைக்கு நம்ம நாட்டில் இருக்கிறவங்க கோல் பண்ணி கேட்டு பாருங்க, இதை நான் உங்களுக்கு சொல்லவே தேவை. சரி, நம்ம நாட்டில் இருக்கிறதான் அப்படி ஒரு பயம். ஆனா இந்த நாட்டில் இருக்கிறவங்களுக்கு அறிய இருக்கூட சில பயங்கள் இருக்கத்தான் செய்யுது. ஒருவேளை நான் பேசுற வார்த்தைகளை கேட்டு இந்த இடத்துல உட்கார்ந்திருக்க தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்குள்ளும் ஏதோ ஒரு விதமான பயம் இருக்கலாம். ஆனால் அது தேவ சித்தம் அல்ல, அது தேவனாலே உண்டானது அல்ல, அது தேவனுக்கு பிரியமானது அல்ல. நான் சொல்ல கேளுங்க, பயம் உங்களுக்குள்ள இருக்கும் வரைக்கும் அந்த பயத்தின் ஆவியினால் நீ கட்டப்பட்டிருக்க என்பதை மறந்துடாத. நான் திமோத்தேயு ரூபத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் தலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கார். ஹல்லேலூயா. நீ ஏன் பயப்படுகிறாய்? குற்றம் செய்தவர்கள் கொஞ்ச காலத்துக்கு முன்பாக எனக்கு ஒரு வாலிபன் அடிக்கடி கால் பண்ணார். ஐயோ அண்ணன், நான் ஒண்ணுமே செய்யல. அப்படின்னு ஏன் நீ பயப்படுற? எனக்கு தெரியல, ஆனா பயமா. ஐ டெல் யூ பீப்பிள், இதுதான் ஸ்பிரிட் ஆஃப் ஃபியர் சொல்றாங்க, பயத்தின் ஆவி. சிலருக்குள்ள ஒரு காரணம் இராத ஒரு பயன், சில எதுக்கெடுத்தாலும் பயன். கச்சமே நிறவில ஜன்ன திறந்திருக்கு, காத்து கொஞ்சம் பலமாடிச்சு, கேட்டு கொஞ்சம் பிசுக்கிட்டு அதையும் இரவுல படுத்திருக்கும் போது பக்கத்துல ரூம்ல நமக்கு பக்கத்து படுத்து யாராவது எழுந்து நடந்துட்டோம். நீங்க பயப்படுறதுக்கு ஒருவர் உங்களுக்கு போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தெரியுமா உங்களுக்கு, ஆதியில ஆதாம் பாவம் செய்த உடனே அவனுக்குள்ள என்ன வந்து தெரியுமா, பயம். சோ பயம் தேவனுக்கு வந்ததல்ல, பாவத்துக்கும் பயத்துக்கும் நெருங்கின தொடர்பு சம்பந்தம் இருக்கு. தேவனோடு பயம் இல்லாமல் உலாவின ஆதாமுக்கு என்ன நடந்தது? அவன் பாவம் செய்த போது பயந்து ஒதுங்கி ஒளித்துக் கொண்டிருந்தான். பாவம் அவனை தேவனை விட்டு பிரித்து விட்டது, பயம் அவனுக்குள்ளே ஆட்கொண்டது. விசுவாசியே லிசன், ஒருவேளை உனக்குள்ள சில இருக்கிற பயங்கள் நீ உன்னுடைய வாழ்க்கையிலே செய்த பாவங்களின் அடிப்படையிலே இருக்கலாம். சிந்திச்சுப்பா, ஒவ்வொரு விசுவாசியும் தங்கள் அந்தரங்க வாழ்க்கையில சுத்தமா இருக்கும். ஏன் தெரியுமா, பைபிள் சொல்லுது ஒவ்வொருவரும் தங்கள் அந்தரங்கங்களை குறித்து தேவனுக்கு என்ன சொல்லணுமா, நியாய தீர்ப்பு கொடுக்கணும். அந்தரங்கமானதும் வெளியரங்கமானதுமான எல்லாவற்றையும் தேவ நியாயத்தில் கொண்டு வந்து ஒரு நாளைக்கு நிறுத்துவார். நாளைக்கு நீ வெட்கப்படாதபடி இன்றைக்கு நீ மனம் திரும்பி நான் உங்களுக்கு சொல்றேன். You accept or reject, it is up to you, but I tell you the truth before the in the presence of God. ஒருவேளை நாம் நினைக்கலாம் இல்லையா, வைஃபுக்கு தெரியாது, ஹஸ்பண்டுக்கு தெரியாது, அல்லது பாஸ்டருக்கு தெரியாது, யோ they are doing something wrong, they are doing something against God. துணிகரமான பாவங்கள் அதான் அந்த உபவாசம் கொடுத்த ரெண்டாள் ஜெபத்தை சொன்னேன். அந்தரங்கமான கிரியைகள் மாத்திரமல்ல, நம்முடைய மனதில மற்றவர்களுக்கு தெரியாம நாம் நினைக்கிற நினைவுகள் இருக்கு பாருங்க, சொல்லாத நினைவுகள், அசுத்த நினைவுகள், ஆபாசமான எண்ணங்கள். சில பேருக்கு நேரம் செய்ய முடியாத சில காரியங்கள்ல ட்ரீம் பண்ணுவாங்க, சொல்லாத எண்ணங்களும் பாவம். உன் இருதயத்தின் அந்தரங்கங்களை ஆராய்கிற தேவன் உண்டு. ஆகவே நான் உனக்கு சொல்றேன், நான் சிந்திக்கும் போது பயப்படுகிறேன், நான் சொல்லாத எண்ணங்கள் எனக்குள்ள வரும்போது பயப்படுகிறேன். ஏன், என் இருதயத்தின் எண்ணங்களை தேவாதி தேவன் ஆராய்ந்து பார்க்கிறவராக இருக்க, நினைவுகளின் தோற்றங்களை அறிகிறவர் என்று ஆதியாகமம் 6 நோவாவின் வெள்ளத்தை குறித்து சொல்லும் போது ஆண்டவர் சொன்னார். நம்முடைய நினைவுகள் தோற்றங்கள் ஆகும் போதே தேவனது அறிகிறார். ஆகவே விசுவாசியே, பொல்லாத நினைவுகளை விட்டுவிடு. ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் உள்ளத்துல பொல்லாத நினைவுகளை சுமக்காதீங்க. ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் உங்களுடைய உள்ளத்துல பொல்லாத காரியங்களை நினைக்காதீங்க. ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் பொல்லாத வார்த்தைகளை பேசாதீங்க. Because we are going to stand before the Lord one day. என்ன காரணங்களே, listen, பயம் உனக்கு தேவையில்லை, உனக்கும் பயத்துக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன், நீ பரிசுத்தமா வாழ்ந்துவார், நீ பயம் இல்லாத நீ தேவனோடு நெருங்கி வாழ்ந்துவார், ஆண்டவரோடு நெருங்கி வாழ்ந்துவார், நீ பயம் இல்லாமல் குடியிருப்பாய். நான் சொன்னது சத்தியம் இல்லை. I speak the truth. I know what I preach. நீ தேவனோடு நெருங்கிப்பார், பயம் இல்லாமல் வாழ்வார். நீ பாவம் இல்லாமல் பரிசுத்தமாக வாழ்ந்துவார், தேவாதி தேவன் உனக்கு பயம் இல்லாத வாழ்க்கையாளர். அவர் அவர் எனக்கு அவருடைய சத்தியம் எனக்கு பரிசையும் சேரகம். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் இறுதி நடமாடும் கொல்ல நோய்க்கும் வேற என்ன, மத்தியானத்தில் காலாக்கும் சங்காரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் என்னவா பயப்படாத இருப்பார். இரவில் கொல்ல நோய்கள் நடமாடுது, இரவில பயங்கர கூத்தாடுது, உன் கண்ணுக்கு புலப்படாமல் இருக்கலாம், உன் கண்களால் பார்க்காமல் இருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், மகளே மகளே இரவில் பயங்கர கூத்தாடுது, இரவில் கொள்ளங்கள் சுத்தி திரியுது, பகலிலே அம்புகள் பிசாசின் அம்புகள் பறக்குது, மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரம் ஒன்று இருக்குது. ஆகவே நீ பயப்படாமல் இருக்க வேண்டுமா இருந்தால் உன் தேவனாய கர்த்தரை நீ அண்டிக்கொள். ஆண்டவனோடு நெருங்கி வாழ்ந்து பார். Nothing will hurt you. ஒன்று உன்னை சேதப்படுத்த தேவாதி தேவன் இடம் கொடுக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. ஏன் நாம் பயப்படுகிறோம்? தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற உறவு பாதிக்கப்பட்டு போயிடும். ஆண்டவருக்கும் நமக்கும் ஒரு நெருக்கமான ஒரு உறவு இல்லை. நம்முடைய வாழ்க்கையில பாவம் இருக்குது, நம்முடைய அந்தரங்கம் அலங்கோலமாக இருக்குது. ஆகவே நாம் பயப்படுகிறோம், சட்டவிரோதமான காரியங்களை செய்கிறோம், பொய்களை சொல்லுகிறோம், பொய்களை பாடுகிறோம், தவறான காரியங்களை செய்கிறோம், அநியாயங்களுக்கு பங்காளிகளாக மாறுகிறோம். ஆகவே ஏதோ ஒரு பயம் நமக்குள்ளே குடிகொள்ளுது. But I tell you, people, உனக்கும் பயத்துக்கும் சம்பந்தம் இல்லை. Because நீ தேவனுடைய குமாரி, தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய மகன், நீ தேவனுடைய மகன், நீ பயத்தோடு இருக்க முடியும் அவசியம் இல்லை. நீ பயத்தை மேற்கொள்ள வேண்டியவன், நீ பயத்துக்குள்ள வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நான் உங்களை சொல்றேன், கவனிங்க, என்ன கவனிங்க, உங்க எதிர்காலத்தை குறித்து நீங்க பயப்படாதீங்க. உச்சி மீதி வானடிந்து வீழ்ந்த போதிலும் என்ன அச்சம் இல்லை, அச்சம் இல்லை, அச்சம் இல்லை. வாய் நம் தேவன் நம்மோடு இருக்கிறார். இவ்வளவு சரித்திரங்களை தன் கையிலே வைத்திருக்கிற தேவன், காலங்களை தன் கையில வைத்திருக்க தேவன், இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சார்ப வல்லமுள்ள தேவன் முன்னோடும் இருக்க ஏன் பயந்து நடுங்க? யோசிச்சு பாரு, ஹல்லேலூயா, யோசிச்சு பாரு. உலகத்துல இருக்கிறவன் பயப்படுறான், பணக்காரனும் பயப்படுறான், படிச்சவனும் பயப்படுறான், பராக்கிரமசாலியும் பயப்படுறான். தேவனுடைய பிள்ளை, நீ ஏன் பயப்படுதும்? நீ ஏன் பயப்படுறான்? பயத்தின் ஆவி உங்களை கட்டுறதுக்கு இடம் கொடுக்காது. இல்லை அப்படிப்பட்ட ஆவி உங்களுக்குள்ள ஏதாவது சொன்னா, கம் ஃப்ரம், ஹி வில் ப்ரே ஃபார் யூ, தி லார்ட் வில் டெலிவர் யூ, ஹி வில் கிவ் யூ தி, அவர் உங்களை விடுதலையாக்க வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் திரும்ப சொல்றேன், எந்த ஒரு கட்டுகளோட அடுத்த வருஷத்துக்குள்ள போகாதே. உங்களை அன்பனாக பிள்ளைகளுக்கு சொல்றது போல சொல்றேன், தேவனுக்கு கொடுத்தா ஏ அடுத்த வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். அடுத்த வருஷம் நீங்க ஒரு வல்லமையான ஒரு வாழ்க்கை நீங்க வாழணும். அடுத்த வருஷம் உங்களுடைய வாழ்க்கை சமாதானமாக இருக்கணும். அடுத்த வருஷம் ஒரு பலமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். ஆகவேதான் நீங்கள் கட்டுகளோடு அடுத்த வருஷத்துக்குள்ள பிரவேசிக்க கூடாது என்பதற்காகத்தான் நான் பேசுகிறேன். ஆண்டவர் என்ன பேச வைக்கிறார்? ஆண்டவர் ஸ்தோத்திரம். எத்தனையோ தடவைகள் வருஷத்துல கடைசி ஆராதனை நான் பிரசங்கம் பண்ணிருக்கேன் பல வருடங்கள். ஒரு நாள் நான் இப்ப ஒரு ஆராதனை நான் ஒரு விடுதலை செய்ய வந்தேன். அப்ப இந்த முறையும் நான் அதே பற்றி தான் யோசிச்சு கொண்டது. எனக்கு தெரியும் எங்கெங்க இருக்கு அந்த சப்ஜெக்ட். பல பல கடைசி ஆராதனை என்ன கொடுக்கணும்? ஜனங்கள் ஒரு நன்றியுள்ள இந்தியத்தோடு போக வைக்கணும். ஆகவே எங்கெங்க அந்த நன்றி உள்ள காரியங்கள் எப்படி நன்றியா இருக்கணும், என்னென்ன காட்சி சொல்லி அவங்களை தொட்டுட்டு நான் பொதுவாக செய்தியை முடிக்கணும். ஆனா இந்த முறை நான் ட்ரை பண்ணேன், ஆனா ஆண்டு வந்து வேற பக்கமாக திருப்பது போல அஸ்தீன். பயம் உன்னை ஆழ்றதுக்கு இடம் கொடுத்தாரு. நீ பயத்தை ஆள பிறந்த பாவம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் போது பயங்கள் ஏற்படுறதுக்கு இடம் இருக்கு. தேவனோடு நாம் நெருங்கி வாழும் போது எந்த பயமும் நம்மை மேற்கொண்டு. பிள்ளைகள், உன் பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலம் உண்டு, நீ நம்பு, அதை நீ விசுவாசி. ஒருவேளை பிள்ளைகள் குணப்பிடிச்சு ஆனாலும் உன் தேவனாய் கர்த்தரை நீ நம்பப்பா. உன் பிள்ளைகளுக்கு உன் தேவன் அடைக்கலமாக இருக்க. உலகத்தில் இருக்க பிள்ளைகளை நான் அப்படி சொல்ல முடியாது, பட் நீயும் பெற்றோர் தாயும் தகப்பனும் தேவனுக்கு பயந்தவர்கள், தேவனுடைய கற்பனைப்படி நடக்கிற பெற்றோரே, நான் உங்களுக்கு சொல்லுறேன், உங்களுடைய பிள்ளைகளை குறித்து எதிர்கால பயத்தை அகற்றுங்க, அகற்றுங்க. ஏன் நீங்கள் அவவிசுவாசப்படுறீங்க? சொல்லு, வாய்நாள் அறிக்கப்படு, என் பிள்ளைகளுக்கு என் ஆண்டவர் அடைக்கலமாக இருக்க. ஹல்லேலூயா. நான் அதை சொன்னேன், நான் இளைஞனா இருந்தேன், இப்ப கிழவன் ஆகிக்கொண்டிருக்கிறேன். நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயது வானேன். ஆனாலும் நீதிமானுடைய சந்ததி, நீதிமானுடைய பிள்ளைகள் அப்பத்துக்கு இறந்து தெரிந்ததை நான் கண்டதே இல்லை. என்ன கவனிங்க, என்னுடைய தூர பார்வையின்படி, எனக்கு ஆண்டவர் தந்த கிருபைகளின்படி, என்னுடைய தூர பார்வையின்படி இந்த ஐரோப்பா இன்றைக்கு இருக்கிற இந்த சமாதான நிலைமையில நான் சொல்றேன், இருதயங்களை எழுதி கொள்ளுங்க. ரைட், இந்த ஐரோப்பா இன்றைக்கு இருக்கிற இந்த சமாதான நிலைமையில எவ்வளவு காலம் தொடரும் என்று நம்பிக்கை இல்லை. கவனிங்க, போர் மேகங்கள் சூழலாம், ஆனால் ஐரோப்பாவில் ஒரு போர் மேகம் சூழுமா இருந்தால் இன்றைக்கு நம்ம நாட்டிற்கு அழிவு போல இருக்க பல மடங்கு அது வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. பஞ்சங்கள் தாண்டவமாடலாம், பயங்கரங்கள் கூத்தாடலாம், நிர்வாகங்கள் இழந்து போகலாம், பலசாலிகள் பலமற்று போகலாம், படிப்புகளும் பட்டங்களும் கல்விகளும் திறமைகளும் சரீர பலங்களும் கை கொடுக்காமல் போகலாம். ஆனால் நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு திறந்து தெரிய தேவாதி தேவன் ஒருபோதும் விடவே மாட்டார். ஐ பிலீவ் இட். I don't know. We are not a politician. We are the ambassador of God. அவனை சொல்றதை நினைச்சு நிதானிச்சு பெற்றோர் உங்கள் பிள்ளைகளை எதிர்காலத்தை முன்னிட்டாவது தேவனுக்கு பயந்து அவரை கட் பண்ணும்படி நடக்கும். சரி, ஆமே சொல்லு. நாம் சேர்த்து குவிப்பதனால் நாளே நம்முடைய சந்ததி நல்லா இருக்கும். தயவு செய்து தப்பு கணக்கு போடாது. ஐ ஆம் சாரி டு சே, ஐ டெல் யூ அகைன், பிள்ளைகளுக்காக பொக்கிஷங்களை சேர்க்கிறது தப்பு இல்லை, சேர்த்து குவிக்கிறது தான் தப்புன்னு ஒரு பழந்த பழைய முதிர்ந்த ஒரு ஊழியக்காரன் சொல்ற. பிள்ளைகளுக்காக பெற்றோர் பொக்கிஷங்களை சேர்க்கிறது உண்டு, ஆனா அது நியாயபூர்வமாக இருக்கணும், தேவனுக்கு உண்டாக பிரியமாக இருக்கணும். ஆனாலும் நான் நம்முடைய பிள்ளைகளுக்காக சேர்த்து குவிப்பது எல்லாம் நாளே நம்முடைய சந்ததி நிச்சயமாக அவைகள் அனுபவிக்கும் என்று தயவு செய்து நினைக்காது. ஒருவேளை அனுபவிக்கலாம், ஆனால் அவைகள் நாம் சேர்த்தது எல்லாம் நம்முடைய சந்ததி தான் அனுபவிக்கும் என்று தயவு செய்து நினையாதீங்க. ஆகவே நான் உனக்கு சொல்றேன், அருமையான பெற்றோரே, நாளைக்கு கூட பிள்ளைகள் பாதுகாக்கப்பட, நாளைக்கு கூட பிள்ளைகள் அப்பத்துக்கு திறந்து தெரியாமல் வாழ்வதற்காக இன்றைக்கே தாயும் தகப்பனாகிய நானும் நீயும் ஒவ்வொரு பெற்றோரும் தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை வாழ நடக்க உடைய வாழ்க்கையை ஒப்புக்கொண்டு நாளை உன் சந்ததியை காப்பாற்ற தேவன் வல்லவரா இருக்கிறார். பயம், உலகத்துல பயம் இருக்கலாம், ஆனா உனக்குள்ள பயம் இருக்கலாம். பயத்திலிருந்து விடுதலை தர தேவன் வல்லவராக. நேரம் அடுத்த காரியம் கவனி. அடுத்து இன்னொரு முக்கியமான காரியம், தொல்லை கொடுக்கிற நினைவுகள், கெட்ட நினைவுகள், தொல்லை கொடுக்கிற நினைவுகள், கடந்த கால கஷ்டப்பான காரியங்கள், கடந்த கால கஷ்டப்பான அனுபவங்கள், நம்மை மனதை வாட்டுகிற காரியங்களில் இருந்து நமக்கு விடுதலை தேவை. இது வந்து ஆங்கிலத்தில் சொல்வார், இது டோச்சிங் அண்ட் டோர்மெண்டிங் ஸ்பிரிட் சொல்வார். அதாவது பாதிக்கிற ஆவி இரவும் பகலும் நீதிமான்களை தேவனுடைய பிள்ளைகளை பாதிக்கிற ஆவி, சிந்தனைகளை கெடுக்கிற ஆவி, எண்ணங்களை குழப்புற ஆவி, நல்ல நினைவுகளுக்கு பதிலாக கெட்டு, நல்ல நினைவை நாம் நினைக்கணும் நினைப்போம் ஆனா முடியல, அடிக்கடி கெட்ட நினைவுகள் இன்டரப்டட். நான் ஒரு வீட்டுக்கு வருது, சப்ளை கூட்டக்கூடாதுன்னு சொல்லி கமாண்ட்மெண்ட். ஆகவே அவர்கள் என்ன செய்ய விசுவாசப்படும், விண்டோக்கு பக்கத்துல, ஐ மீன் ஜன்னலுக்கு பக்கத்துல அந்த சட்டி அந்த சப்ளை வச்சு அது பார்த்தா சில நேரம் இழுக்கும், சில நேரம் இழுக்க ஏ தெரியுமா, அந்த வேவ் தடைபடும் போது, அந்த அலைகள் தடைபடும் போது டிவியில் அந்த படங்கள் வாரத்துக்கு வாய்ப்பு இல்லை. இன்டரப்ட் பண்ணுது, பிளாக் பண்ணுது, சில காரியங்கள் வந்து அலைகளை தடை பண்ணுது. இதை போல என்ன கவனிங்க, நம்முடைய சிந்தனைகளை இன்டரப்ட் பண்ற சில பொல்லாத ஆவிகள், நம்முடைய நினைவலைகளை கெடுக்கிற பொல்லாத ஆவிகள், கெட்ட நினைவுகளை கொண்டு வர ஆவிகள், கூடாத எண்ணங்களை, ஆபாச நினைவுகள், அலங்கோல எண்ணங்கள், அவலட்சணமான காரியங்களை, அதுதான் இந்த நாட்டில் இதுக்கு என்ன பிசாது நல்ல வாய்ப்பு வச்சுக்கப்பாரு. கண் கொண்டு பார்க்க முடியாத போஸ்டர்,
என்ன செய்யறது? விட்டுட்டு ஓடலா, கண்ணை மூடிட்டு போய் மலையில இருக்கிறார். இங்கதான் நான் வாழன். அதுக்குரிய பலத்தை நமக்கு ஆண்டவர் தருவார். ஸ்தோத்திரம். என்ன கவனிங்க, நீங்கள் வெளியில் ஒட்டப்படுற படங்களும் காட்சிகளையும் காரியங்களையும் அது இன்னும் நமக்கு பொல்லாத நினைவுகளை சிந்தனைகளை நமக்குள்ளே பிசாசு போடுறதுக்கு ஏதுவாக இருக்கு. ஆனால் நீ தேவனுடைய மனுஷன், தேவனுடைய மனுஷி, உனக்குள்ள பொல்லாத நினைவுகளை பிசாசு போடுறதுக்கு இடம் கொடுக்காது. என்ன கேளுங்க, இது இந்த நினைவுகள், பொல்லாத நினைவுகள் நமக்குள்ள கருவாகி உருவாகி பிறகு என்ன பிரசவம் உண்டாகும். ஹலோ, நாம் எதை நினைக்கிறோமோ அதை நாம் பேசுகிறோம், எதை நாம் உள்ள நினைக்கிறோமோ அதை நாம் செயல்படுத்துகிறோம், எதை நாம் நினைக்கிறோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்கிறோம். ஹலோ, எதை கவனிங்க, நீதிமொழியில வசனம் சொல்லுது, ஒருவனுடைய நினைவுகள் எப்படியோ அவனும் அப்படியே இருக்கிறான். எவ்வளவு அழகா இருக்கு வேதம் வசனம் பாருங்க. ஒருவனுடைய நினைவுகள், அவருடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறதோ அப்படியே அவன் இருக்கிறான். என கருமையானவர்களே, உனக்குள்ள அடிக்கடி பொல்லாத எண்ணங்கள் வருதா? உனக்குள்ள அடிக்கடி அசுத்த நினைவுகள் அலைமோதுகிறதா? உனக்குள்ள அடிக்கடி கூடாத நினைவுகள் கிரியை செய்தா? அல்லது கடந்த கால கசப்பான எண்ணங்கள் அடிக்கடி உனக்குள்ள வந்து உன்னை பலவீனப்படுத்துதா? நான் உனக்கு சொல்றேன், யூ நீட் எ டெலிவரன்ஸ். அவைகள் உன்னை கட்டி உன்னை பலவீனப்படுத்துறதுக்கு இடம் கொடுக்காது. நீ ஒரு பராக்கிரமசாலியா இருக்கணும். தொல்லை கொடுக்கிற எண்ணங்கள், வீணான நினைவுகள், கூடாத சிந்தனைகள், அசுத்த ஆவாச அவலட்சண அலங்கோல எண்ணங்கள் உன் இதயத்தில் தங்க உன் சிந்தனையை கெடுக்கிறதுக்கு இடம் கொடுக்காது. என்றால் தேவன் நம்மை ஆராய்ந்து பார்க்கிற தேவனாக இருக்கிறார். என்ன கேளுங்க, நம்ம ஆண்டவர் எங்க இருக்கிறார்? நம்முடைய இதயத்துல. சின்ன பிள்ளைகள் கேட்டாலே சொல்லும், இந்த இதயம் என்கின்ற வீடு சுத்தமா இருக்கணும். நான் கேட்கிறேன், இந்த சேச்சி சேச்சிக்குள்ள அருவறுப்புகள் இருக்குன்னு வைங்க. ஹலோ, இந்த சேச்சிக்குள்ள அருவறுப்பு இருந்தா நீங்க உட்காருங்களா? ஓட்டி ஓடிடுவீங்க. ஆண்டவருக்கு சோத்திரம் சொல்லுங்க. சோத்திரம் ஏன்னு கேக்குறீங்களா? எத்தனையோ அருவறுப்புகளை நம்ம வச்சுட்டு இருக்கிறோம், இன்னும் நம்மளை விட்டு ஓடாம இருக்கிறாரே பொறுமையா. அதுக்காக சோத்திரம் பண்ணு. ஒவ்வொரு நாளும் சோத்திரம். பாலியத்திலே அசுத்தம் காணப்படக்கூடாது. தேவன் உலாவத இடம் சுத்தமாக இருக்கணும். பிரசங்கத்தில் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். முடிங்க பாப்போம். அவர்கள் தேவனை இன்றைக்கு இருதயத்தில் சுத்தம், நாளைக்கு தேவனை நான் தரிசிப்பேன். இன்றைக்கு என் இருதயத்தில் வஞ்சகங்களும் எண்ணங்களும் பொறாமைகளும் போட்டிகளும் எரிச்சல்களும் கோபங்களும் பெருமைகளும் சோழன் சோழன் சோ, எப்படி நாளைக்கு நான் ஆண்டவரை தரிசிக்கிறது? எப்படி நான் ஆண்டவரை பார்க்க முடியும்? நீ என்னத்தை சுமக்கிறாய் சிஸ்டர், பிரதர், நீ என்னத்தை சுமக்கிறாய்? நீ ஏன் கட்டுண்டவனாக வாழணும்? பொல்லாத நினைவுகளை ஏன் உன்னை கட்டி வச்சிருக்கணும்? பெருமையான எண்ணங்கள், அசுத்த நினைவுகள், ஆவாச நினைவுகள், கூடாத நினைவுகள், இது சாத்தனுடைய சரக்குகள். Say goodbye. Let it go out. Because we are the children of God. Should be bold. Because we are the children of God. Hello. Listen. ஏன் உன் கனத்தை நீ இழக்கணும்? ஏன் உன் பரிசுத்த வாழ்க்கை நீ இழக்கணும்? நீ ஏன் தேவனோடு வைத்திருக்க மகிமையான உறவை, உன்னதமான உறவை கெடுக்கணும்? We stand for the glory of God. வாரிய பிள்ளைகள் கவனமா இருக்கு. தேவையில்லாத பிசாசர சரக்குகள், எண்ணங்கள், அசுத்தமான காரியங்களை சத்துருடைய கண்களுக்குள்ளாக, கண்களுக்கு ஊடாக உனக்குள்ள கொட்டுறதுக்கு இடம் கொடுக்க. வாலிப தம்பி தங்கச்சிமார் அண்ணமாரே அக்காமாரே, சத்துரு இந்த உலகத்தின் அசுத்தங்களை, பொல்லாத சரக்குகளை உன் கண்களாகிய வாசலுக்குள்ளால உனக்குள்ள இருதயத்துக்குள்ள திணிக்கிறதுக்கு கொட்டுறதுக்கு இடம் கொடுக்க. ஆமதான் சொன்னார், உன் கண்ணானது சுத்தமாக இருந்தால் சரீரம் முழுவதும் சுத்தமா இருக்கு. கண் சரீரத்துக்கு விளக்கு என்று எழுதப்பட்டது. ஹலோ, சத்துரு தன் சரக்குகள் எல்லாவற்றையும் உன் கண்ணுக்குள்ளால உனக்குள்ள கூட்டத்துக்கு இடம் கொடுக்காது. கொடுக்காதே. ஒன்று ஒன்று கட்டத்துக்கு இடம் கொடுக்காது. ஒன்று ஒன்று மேற்கொள்ளத்துக்கு இடம். ஸ்டாண்ட் ஃபார் தி க்ளோரி ஆஃப் காட். ஒரே ஒரு வாழ்க்கை. இன்றைக்கு விடுதலைக்காய் நம்முடைய நாட்டிலே போராடுகிறார்கள். தங்கள் இன்னுரையும் இன் உயிரையும் கொடுக்க துணிந்து நிற்கிறார்களே. விடுதலை
என்கின்ற அந்த வார்த்தைக்காய் தங்கள் தங்கள் உயிரையும் கொடுக்கிறதுக்கு எழும்பி நிற்கிறார்களே.
உலக விடுதலை இருக்கட்டும், நீ விடுதலையாகணுமே, நான் விடுதலையாகணுமே. எனக்கு அறிமானவர் பொல்லாத சிந்தனைகள், பொல்லாத நினைவுகள், அசுத்த காரியங்கள், கடந்த கால கஷ்டப்பான காரியங்கள் நம்ம நம்மை கட்டி நம்மை பலவீனப்படுத்தி நம்முடைய விடுதலை இழந்து தேவனை நெருங்கி சேர முடியாது. நினைவுகள் காரியங்கள் நம்மை கட்டி வைத்தால் நாம் முழங்கால் போடுவோம் ஆண்டவர் என்று சொல்லி அந்த நினைவுகள் நம்ம டொமினேட் பண்ணி கொண்டிருக்கோம். சரியாக ஜெபிக்க முடியல. எனக்கு தெரிய கையெழுத்துக்கு நீங்க உயர்த்துவீங்க, அப்படி கேட்க விரும்பல. உனக்கு தெரியும் நிலைமை அலைமோதும். இப்படிப்பட்ட ஆவிகள், இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்து உனக்கு தேவை அவசரமான ஒரு விடுதலை. பாருங்க, ஆண்டவரிடத்தில் ஆம்புலன்ஸ் சர்வீஸ் இருக்கு. ஹலோ, 24 hours day and night free is total free. அடுத்து இன்னொரு காரியம், சீக்கிரம் போ. மனச்சோர்வில் இருந்து நமக்கு விடுதலை வேணும். பாருங்க, நல்லா இருப்போம், திடீரென ஒரு சோர்வு. ஹலோ, 40:29 நீங்கள் வாசித்து பார்த்தால், அவர் சோர்ந்து போறவனுக்கு பலன் கொடுக்கிறாரு, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருகப் பண்ணு. என்ன கவனிங்க, உலகம் நம்மை சோர்ந்து பண்ணுது. ஹலோ, உலகம், உலகத்தில் நடக்கிற அநேக காரியங்கள் நம்மை சோர்வடைய பண்ணுது. ஜபத்தில் சோர்வு, ஆண்டவரோடு வாழுகிற வாழ்க்கையில சோர்வு, ஊழியத்தில் சோர்வு, தேவனுக்கான காரியங்கள் நடப்பிக்கிறது சோர்வு. ஏன் தெரியுமா, இந்த சோர்வின் ஆவிகள், பிசாசு சோர்வின் அம்புகளை எய்து நம்மை பலமுழக்க செய்கிறார், நம்மை கத்த பார்க்கிறார். சோர்வு, கேளுங்க, எல்லாருக்கும் சோர்வு வரத்தான் செய்யும். நான் உங்களுக்கு பிரச்சனை பண்ண கேளுங்க, ஏன் பாஸ்டர் உங்களுக்கு சோர்வு வருது? சோர்வு வருது, சோர்வு வரும்போதுதான் சோர்வில் இருந்து நம்மை விடுதலை. தேவனை நோக்கி பார்க்க 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 களிகளை போல எழும்பி செட்டைகளை அடித்து பறக்க எழும்ப ஆண்டவன் நமக்கு பலம் தருகிறார். ஸ்தோத்திரம். இந்த ஆண்டு முழுவதும் கர்த்த தந்த வரத்திலே நாம் வாழ்ந்திருக்கிறோம். இந்த ஆண்டு முழுவதும் கர்த்த தந்த அவருக்கு பணி செய்திருக்கிறோம். இந்த ஆண்டு முழுவதும் கர்த்த தந்த வரத்திலே அவருக்காய் வாழ்ந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. சோர்வு எல்லாரையும் தாக்கத்தான் செய்யும். ஈவன்தோ வல்லமையான தீர்க்கதரிசி எலியா கூட இந்த சோர்வு அம்புக்கு தப்பல். சோர்வு என்பது ஒரு சாதாரண காரியம் இல்லை. சோர்வு வரத்தான் செய்யும், வரத்தான் செய்யுது. பிசாசு சோர்வின் அம்புகளை நாம கையத்தான் செய்யும். ஆனால் என்னவென்றால், சோர்வுக்குள்ள நாம கிடந்து கூடாது. என்ன சிஸ்டர், ஜெபம் பண்ணீங்களா? ஜெபம் பண்ணி என்ன, நினைச்சது நடக்கல, கேட்டது கிடைக்கல, சோர்வு. ஏன் ஜெபம் பண்ணல, ஏன் பைபிள் படிக்கல, வேதம் வாசிக்கல, நிறையத்தானே படிக்கிறேன், ஆனா என்ன, ஏன் சேமித்துக்கு வர இல்லை, நெருங்க வந்து என்ன, ஏன் ஆண்டவர் ஆராதிக்காம நிக்கிறீங்க ஒரு மாதிரி. நாம் சோர்ந்து போறதுக்கு ஒரு போதனை நமக்கு தேவையில்லை. நாம் பலமாக இருக்கத்தான் நமக்கு என்ன தேவை, சரியான போதனை தேவை. பாருங்க, என்ன கரிமானவர்களே, சோர்ந்து போனவருக்கு அவர் பலன் கொடுக்கிறார், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருகப்படும். இன்றைய நாளிலே உன் சோர்வுகளை நீக்கி உனக்கு பலன் தர, உனக்கு சத்துவத்தை பெருக பண்ண தேவன் வல்லவராக இருக்கிறார். நீ ஒப்பு கொடுப்பாயா? Already to submit unto God. தேவனுக்கு உன்னை அர்ப்பணிக்க நீ ஆயத்தமா? உலகம் உன்னை பலட்சியமாகட்டும், மற்றவர்களுடைய பலவீனப்படுத்தணுமான தேவன் உன்னை பலப்படுத்துறதுக்கு விரும்புகிறார். ஹல்லேலூயா. உலகம் ஆயுதம் சொல்லட்டும், உலகம் நியாயத்திருக்கட்டும், ஆனால் ஒரு புறம் இருக்கட்டும், தேவனுக்கு முன்பாக நீ எப்படி இருக்க அதை சரிப்படுத்து.
அதை கவனித்துக்கொள், அதை சீதைக்கு பார், அதை சிந்தித்து பார். மன சோர்விலிருந்து தேவன் நமக்கு விடுதலை. சோர்வின் ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் டிப்ரஷன் சொல்வார். சோர்வின் ஆவி, எத்தனை ஊழியர்கள் இந்த சோர்வின் ஆவியினாலே பீடிக்கப்பட்டிருக்கார்கள் தெரியுமா? அவர்கள் சொல்ற ஒருவரும் சோர்வடைத்தக்கதாக ஒருவர் ஒருவர் தாக்காதே. மற்றவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில சோர்ந்து போகாதபடி தயவு செய்து ஒருவருக்கு ஒருவர் ஒருவர் நடக்காதே. மற்றவர்கள் நம்மளை பார்த்து உற்சாகப்படணும். நீ ஜெபிக்கிறது பார்த்து நாலு பேர் ஜெபிக்கிறதுக்கு கற்றுக்கொள்ளணும். நீ ஆராதிக்கிறது பார்த்து நாலு பேர் ஆராதிக்கிறதுக்கு கற்றுக்கொள்ளணும். நீ ஊழிக்கிறது பார்த்து பத்து பேர் நீ செய்யற வழியை பின்பற்றணும். நீ வாழ்கிற சாட்சி உள்ள வாழ்க்கையை பார்த்து பத்து பேர் எழுந்தி உன்னை போல வாழ்வனு பாரு. Be a blessing for the people. எப்பையும் சோர்விலே இருந்து life and energy which has given by the Lord. உனக்கு ஆண்டவர் அருமையாக தந்த இந்த பொன்னான வாழ்க்கையை ஏனப்பா கெடுக்கிற, ஏன் அருமையாய் ஆண்டவர் அந்த காலங்களை இழக்கிற, கண்டுபிடி. நிதான் எழும்பு, சோர்வை விட்டு எழும்பு, அசதியை விட்டு எழும்பு. This is the time to do something for the Lord who loves us. எனக்கும் உனக்கும் தேவன் தந்த தாளந்துகள், திறமைகள், சரீர பலங்கள், சுகங்கள், ஆஸ்திகள், அந்தஸ்துகள், அறிவு, ஆற்றல், எல்லாவற்றையும் தேவ நாமத்தின் மகிமைக்காய் பயன்படுத்துவதற்கு ஏற்ற நேரம், சரியான நேரம், சரியான காலம். இதை தவிர ஒரு காலம் இருக்கும் என்று நான் நம்பவே இல்லைங்க. இன்னைக்கு நம்ம நாட்டில் உயிரை பிடிச்சு கொண்டு ஓடுறாங்க ஊழியர், உயிரை பிடிச்சு கொண்டு கூடி வாராங்க. இன்றைக்கு நமக்கு ஒன்று எப்படியே எப்போது இப்படி இருக்கும் கனவு காணாதே. பகற்காலம் இருக்கும் போது கிரியஸ் ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக் காலம் வந்த பிற்பாடு நீ என்ன செய்ய போற? Think about that. Stand for the glory of God. எலும்பு மனச்சோர்வில் அதை இதை சொல்லி 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 பல காரணங்கள் சொல்லி உன்னையே நீ சோர்வுக்குள்ளாக, நீ சோர்வா இருக்கிறதுக்கு நீயே காரணங்களை அடுக்காது. தேவனுக்கு என்று வாழ்வதற்கு, தேவனுக்கு என்று வைராக்கியமாக ஜீவிப்பதற்கு, ஆண்டவருக்கு என்று, ஆண்டவர் ராஜ்யத்துக்கு என்று ஜெபிப்பதற்கு, தேவ ராஜ்யத்துக்காக கொடுப்பதற்கு, தேவ ராஜ்யத்துக்காக உழைப்பதற்கு, தேவனுக்கு உன்னை அர்ப்பணிப்பதற்கு, அதை இந்த காரியங்களை சொல்லி சோர்வுக்குள்ள கிடக்காத. Get up. This is the time to do something for the Lord. என்ன கருமையான வாழ்வு ஒரு கதை. 2007 ஆண்டு இஸ் பினிஷ். Maybe we waste our time. எத்தனையோ நாட்களை பிரயோஜனம் இல்லாமல் இழந்திருக்கலாம். ஆண்டவன் நமக்கு அருமையாய் பெருமையாய் 2007 ஆண்டு தந்த எத்தனையோ நல்ல சந்தர்ப்பங்களை நாம் தவற விட்டிருக்கலாம். அன்றைக்கு சத்திரக்காரன் அருமையாக தேவன் கொடுத்த சந்தர்ப்பத்தை இழந்து போனான். மரியாள் வந்தா, யோசேப்பு கூட்டிட்டு வந்த. ஆனா சத்திரக்காரனோ அவருக்கு இடம் கொடுக்கும். வந்திருக்கிறவ யார் என்று தெரிஞ்சிருந்தா நிலைமை மாறி இருக்கு. ஆனா கண்டுபிடிக்கிறது அந்த சந்தர்ப்பத்தை இழந்துட்ட. ஒருவேளை அந்த சத்திரக்காரன் இன்னைக்கு நம் மத்திய உயிரோடு வந்தா என்ன சொல்லி போனவங்க, ஐயோ அருமையான ஒரு சந்தர்ப்பத்தை இழந்துட்டு கதறுவா என்ன? நமக்கு தேவன் கொடுக்கிற நல்ல சந்தர்ப்பங்கள், அதிக வாய்ப்புகளை நாம் இழக்க கூடாது. ஒருவேளை இந்த 2007 ஆண்டு நீ இழந்திருக்கலாமா, அடுத்த ஆண்டு நீ அப்படி இருக்கக்கூடாது என்று இப்பொழுதே நான் உனக்கு தேவ சமூகத்தில் தேவ ஆவியால் ஏவப்பட்டு உனக்கு சொல்லி வைக்கிறேன். உன்னாலே ரட்சிப்புக்குள்ளே வளர்த்தப்பட சில ஆத்துமாக்கள் காத்துக் கொண்டது. உன்னாலே சத்தியங்களை கேள்விப்பட சில ஆத்மாக்கள் வெயிட் பண்ணி கொண்டிருக்கு. உன்னாலே பலப்பட சில ஆத்மாக்கள் இன்றைக்கு காத்து கொண்டிருக்கு. உன்னாலே சமாதமாக வாழ்றதுக்கு சில பிரச்சனை குடும்பங்கள் இருந்து கொண்டிருக்குது. உன்னாலே பலப்படுத்துவதற்கு, உன்னாலே ஆதல் பண்றதுக்கு, உன்னாலே ஆசன ஆலோசனை பண்றது, உன்னாலே கட்டப்படுவதற்கு, உன்னாலே தூக்கி நிறுத்துறதுக்காக there is somebody, they are waiting for you. But what you do? But நீ என்ன செய்து கொண்டு ஆவியானவர் சபைக்கு சொல்றதை காருள்ளவன் கேட்டுக்கணும். என்ன கருமானுகளே, மன சோர்விலிருந்து நமக்கு விடுதலை. புரிகிறேன், ஒரே காரியம் சொல்ல முடியும் இல்லையா? எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. லூக்கா 13 அதிகாரம். எல்லாரும் படிங்க. லூக்கா 13 அதிகாரம் 10-16 மட்டும் படி. லூக்கா 13. எல்லாரும் கொஞ்சம் சிரம பாராம நம்முடைய ஐயம் கொண்டு பினிஷ் ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள். லூக்கா 13:10-16 மட்டும் படி.
ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தார். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரியே, உன் பலவீனத்தின் இன்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இயேசு ஓய்வு நாளில்
பாருங்க, கடைசியாக ஒரு காலத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த கிரத்துல இயேசு அந்த ஸ்திரியை பார்த்து சொல்லுகிறார், ஸ்திரியே, உன் பலவீனத்திலிருந்து நீ விடுதலை ஆனாய். The spirit of infirmity, பலவீனத்தின் ஆவி, அது எங்க சொல்லப்பட்டு தெரியுமா? 16 வசனத்தை படிங்க. இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தேக இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவள் தொட வேண்டியது இல்லையா? பாத்தீங்களா, 18 வருஷமாய் கூலியாக இருந்திருக்கார். ஹலோ, 18 இயர்ஸ், எத்தனை வயது அந்த அந்த பெண்ணுக்கு தெரியாது. ஆனால் 18 வருஷம் நிமிர முடியாத ஒரு வருத்தத்தினால அவர் கூலியாக இருந்திருக்கார். பட் இயேசு சொல்லுகிறாரு, மகளே, உன் பலவீனத்தில் இருந்து விடுதலையான. 18 வருஷமாய் சாத்தான் அவளை கட்டி வைத்திருக்கான்னு இயேசு சொல்றாரு பாரு. என்ன கவனிங்க, அவளுக்குள்ள ஒரு வியாதி இருந்திருக்கு, அவ கூலியா இருந்திருக்க. பட் இயேசு அவளை சுகப்படுத்தினார். ஆனால் அவளை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உன் பலவீனத்தில் இருந்து விடுதலையானார். இங்கே வியாதியை இயேசு ஒரு பலவீனம் என்று குறிப்பிடுறார். ஸ்பிரிட் ஆஃப் இன்ஃபர்மிட்டி, பலவீனத்தின் ஆவி. சிலரை அவ்வப்போது சில வியாதிகள் பலவீனப்படுத்து, அடிக்கடி சிலர் பலவீனப்படுது. எல்லாம் அசுத்த ஆவினால்தான் உண்டாகிறது இல்லை. ஆனா சிற்சில வியாதிகள், வருத்தங்கள், பிசாசுகளினால், பொல்லாத ஆவிகளினால், அல்லது பாவத்தின் அடிப்படையிலே ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இட்ஸ் பிப்ளிகல். இங்கே அவள் அந்த அந்த ஸ்திரியை பார்த்தீங்கன்னா, மகளே, உன் பலவீனத்தில் இருந்து நீ விடுதலையான, உன் வியாதியில் இருந்து நீ விடுதலையான. சோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வியாதிகளில் இருந்தும் நம்மை விடுதலையாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமே சொல்லுங்க. எல்லாருமா நாம் எழுந்திருப்போமா? ஹல்லேலூயா. இவளை நாம் கொஞ்ச நேரம் நாம் ஜெபிக்க போறோம். இது இந்த வருஷத்தின் கடைசி ஆராதனை. நான் முன்னுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துறேன். ஆனால் நீங்க எல்லாரும் பொறுமையாக இருந்ததுக்காக நான் உங்களுக்கு நன்றி சொல்றேன். பட் திஸ் இஸ் த மெசேஜ் தட் தி லார்ட் கேவ் இன் மை ஹார்ட் டு டெலிவர் டுடே. சோ நான் பேசின தேவ வார்த்தைகளை தயவு செய்து நீங்க உங்க மனதில் சிந்திச்சு பாருங்க. எந்தெந்த இடத்துல உனக்கு பிரதர் சிஸ்டர், யூ ஆர் கோயிங் டு எண்டர் இன்டு எ நியூ இயர் வித் இன் 2 or 3 days, 2 or 3 நாட்களுக்குள்ள நீ இன்னொரு புதிய வருஷத்துக்குள்ளே நீ நுழைய போகிறாய். ஒரு புது வருஷத்துக்குள்ள நீ போக போற. ஆனா நீ கட்டுகளோடு அதுக்குள்ள போக கூடாது. கட்டுகளோடு அந்த புது வருஷத்துக்குள்ள பிரவேசிக்க கூடாது. விடுதலையோடு, தேவ வல்லத்தலோடு, தேவ பிரசன்னத்தோடு, பரிசுத்த ஆவியின துணியோடு நீ புதிய வருஷத்துக்குள்ள பிரவேசிக்கணும். அடுத்த ஆண்டு உனக்கு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக இருக்கும். இந்த ஆண்டு நீ மிஸ் பண்ண காரியங்களை அடுத்த வருஷத்துல நீ மிஸ் பண்ண கூடாது. இந்த வருஷத்துல நீ தவறின காரியங்களை அடுத்த வருஷத்துல நீ தவறக்கூடாது. இந்த வருஷத்துல நீ என்னென்ன செய்யாவிட்டு அடுத்த வருஷம் அப்படி இருக்கக்கூடாது. அருமையான தேவ ஜனமே, தேவடைய வார்த்தைக்கு செவி கொடு, ஆண்டோட வார்த்தைக்கு உன்னை ஒப்புக்கொடு. எந்தெந்த இடத்துல நீ கட்டப்பட்டிருக்க, எல்லோரும் நாம் கண்களை மூடுமா? தயவு செய்து இந்த வேலையில உன்னை தேவனுக்கு உண்டாக சீதிக்குப்பார். ஒருவேளை சிலர் வெளியிலே போகலாம், இட் இஸ் நோ ப்ராப்ளம். பட் நிக்கிற உங்களை பார்த்து நான் சொல்றேன், இது மிகவும் முக்கியமான ஒரு நேரம். தேவோட வார்த்தையை நாம் கேட்கிறவர்களாக மட்டுமல்ல, கேட்கிற வார்த்தைக்கு ஒப்புக்கொள்கிறது தேவாவுடைய பலத்த செயலாக இருக்குது. அது தெய்வீக செயலாக இருக்குது. நாம் கேட்கிற தேவோட வார்த்தைகளுக்கு நம்மை நாம் ஒப்புக் கொடுக்கும். தேவன் நமக்கு அனுப்புற வார்த்தைகளுக்கு நம்மை நாம் அர்ப்பணிக்கணும். அப்பொழுது தேவன் நம்மை உறுதியாக்க வல்லவராக இருக்கிறார். உடைய வாழ்க்கைக்கு எல்லா கட்டுகளிலும் இருந்து, உன்னை கட்டி வைத்திருக்க எல்லா கட்டுகளிலும் இருந்து ஆண்டவர் உன்னை உறுதியாக்க வல்லவராக இருக்கிறார். மெய்யாகவே குமாரன் விடுதலாக்கினீர்கள், விடுதலாகும். சத்தியமும் சத்தியத்தை அறிவுகள் சத்தியம் உங்களை விடுதலாக்கும். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு, அங்கே விடுதலை உண்டு, அங்கே விடுதலை உண்டு. நீ ஏன் விடுதலை இல்லாமல் இருக்கணும்? நீ ஏன் விடுதலை இல்லாமல் வாழ்க்கையை கழிக்க வேண்டும்? நீ ஏன் தலைவிடப்பட்டு இருக்க இருக்க வேண்டும், நீ ஏன் மனசோர்வோடு இருக்க வேண்டும், நீ ஏன் பொல்லாத நினைவுகளுக்குள்ள அகப்பட்டு காணப்பட வேண்டும். ஒன்று முன்னை கட்டக்கூடாது, ஒன்று முன்னை அடைக்கக்கூடாது, ஒன்று முன்னை ஆளக்கூடாது. நீ இயேசு கிறிஸ்துவுக்கு அடிமையாக இருக்கணும், நீ தேவாதி தேவனுக்கு அடிமையாக இருக்கணும். இந்த உலகத்துல ஒன்று முன்னை கட்டக்கூடாது, ஒன்று முன்னை பலவீனப்படுத்தக்கூடாது. பிரதர் சிஸ்டர், தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்புக்கொடு. எனக்கு அருமையான தேவ ஜனமே, தேவனுடைய வசனத்துக்கு ஒப்புக்கொடு. நீ புதிய வருஷத்திலே விடுதலையோடு பிரவேசிக்க வேணும், புதிய வருஷத்திலே விடுதலையோடு நீ பிரவேசிக்க வேணும், நம்பிக்கையோடு பிரவேசிக்க வேணும், சமாதானத்தோடு பிரவேசிக்கணும், பலத்தோடு பிரவேசிக்கணும். இன்றைக்கு உன்னை என்ன வைத்திருக்கிறது, சிந்தித்து பார், சீதூக்கி பார், எந்த காரியம் உன்னை மேற்கொண்டிருக்கிறது. தயவு செய்து அதிலிருந்து நீ விடுதலாகிறதுக்கு உன்னை ஒப்புக்கொடு. இன்னைக்கு நான் பார்த்த காரியங்கள் பல உண்டு, ஒருவேளை நான் சொல்லாத இன்னும் சில காரியங்கள் உண்டு, நமக்கு நேரம் போதா. ஆனா எந்த காரியமும் உன்னை மேற்கொள்றதுக்கு இடம் கொடுக்கா, ஒன்று உன்னை கட்டுறதுக்கு இடம் கொடுக்கா. நீ தேவாதி தேவனுக்கு அடிமை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அடிமை என்பதை மறந்துடா. ஆவே நீ ஒன்றுக்கும் அடிமைப்படக்கூடாது, ஆண்டவருக்கு மாத்திரம் நீ அடிமையா இருக்கணும். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த வேளையில நாம் ஜெபிக்க போறோம், ஆண்டவரை துதிக்க போறோம். இந்த வேளையில தேவனுடைய ஆவியானுடைய வல்லமை நம்மத்திலே இறங்கி, பரிசுத்த ஆவியுடைய வல்லமை நம்மத்தில இறங்கி ஒரு பெரிய விடுதலையை தர ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். விசுவாசி ஆமென் ஹல்லேலூயா. என்ன கடிமானவர்களே, தேவ ஆவியானவர் நம்மை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இந்த வேளையிலே நமக்குள்ளே ஒரு பெரிய விடுதலை தர போறார். நீ வந்த பாரத்தோடு திரும்பி போகக்கூடாது, நீ வந்த கவலைகளோடு திரும்பி போகக்கூடாது, நீ பாவத்தோடு திரும்பி போகக்கூடாது, நீ அசுத்த வாழ்க்கையில நிலைத்திருக்க கூடாது, ஒன்று முன்னை கட்டக்கூடாது. உனக்கு விடுதலை வேண்டும், உனக்கு விடுதலை வேண்டும், உனக்கு விடுதலை வேண்டும். இயேசு கிறிஸ்துவரை தர வல்லவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உன்னை விடுதலாக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லோரும் கைகளை மூடி கரங்களை ஓதி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
விடுதலை நாயகன்
அசுத்த ஆவி கிரியைகள் எல்லாம் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின்